The following is a class on the Bhagavad Gita as it is. Fourth chapter, text number 7. Given by His Divine Grace, A.C. Bhaktivedanta Swami Prabhupada. Recorded on the 22nd of July, 1966, in New York, New York.
பின்வரும் பகவத்கீதை உண்மையுறுவில் 4வது அத்தியாயம் 7வது ஸ்லோகத்திற்கான உபன்யாசம் வழங்கியவர் தெய்வத்திரு ஆ ச பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதர். 1966 வருடம் ஜூலை 22 தேதி நியூயார்க் நகரில் பதிவு செய்யப்பட்டது.
ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரி ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரி. திஸ் இஸ் டிரான்சென்டென்டல் சவுண்ட் வைப்ரேஷன்.
ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே. இது உன்னதமான ஒளி அதிர்வு.
திஸ் இஸ் டிரான்சென்டென்டல் சவுண்ட் வைப்ரேஷன் அண்ட் திஸ் வில் ஹெல்ப் அஸ் to cleanse the dust on the mirror of our mind.
இது உன்னதமான ஒளி அதிர்வு. மேலும் நம்முடைய மனது எனும் கண்ணாடியில் படிந்திருக்கும் தூசை சுத்தப்படுத்த உதவி செய்கிறது.
On the mind we have accumulated material dust.
மனசுல நம்ம பௌதிகமான தூசுக்களை சேர்த்து வச்சிருக்கோம்.
Just like on the second avenue, due to the constant traffic of motor cars, there is always a creation of dusting over everything. Similarly, by our manipulation of materialistic activities, there are some material dust which are accumulated on the mind. Therefore, we are unable to see things in true perspective.
உதாரணத்துக்கு இங்க 2வது அவென்யூல தொடர்ந்து மோட்டார் வாகனங்கள் போக்குவரத்து இருந்துட்டே இருக்கிறதுனால எப்பொழுதும் அதிலிருந்து நிறைய தூசுக்கள் எல்லாத்திலையும் படிஞ்சிட்டு இருக்கு. அதே மாதிரி இந்த பௌதிகமான செயல்களை நம்ம கையாளுவதால் நம்முடைய மனசுல நிறைய தூசு படிஞ்சிருக்கு. அதனால ஒரு விஷயத்தை உண்மையான கோணத்தில் நம்மால காண முடியறதில்லை.
This vibration of transcendental sound, Hare Krishna, Hare Krishna, Krishna Krishna, Hare Hare, Hare Rama, Rama Rama, Hare Hare, will cleanse the dust.
Hare Krishna, Krishna Krishna, Hare Hare, Hare Rama, Rama Rama, Hare Hare என்ற இந்த உன்னத ஒளி அதிர்வு வழிமுறையானது அந்த தூசுக்களை சுத்தப்படுத்தும்.
As soon as the dust is clear, then as you can see on the mirror, the nice face of yours.
கண்ணாடியில் படிந்திருக்கும் அந்த தூசுக்களை சுத்தப்படுத்தின உடனே உங்களுடைய முகத்தை மிக தெளிவா உங்களால காண முடியும்.
Similarly, we can see our real and to say constitutional position.
அதே மாதிரி நம்முடைய உண்மையான அதாவது நம்முடைய இயற்கையான நிலை நான் யார் என்றத நம்மால காண முடியும்.
And as soon as I understand that I am not this body, I am spirit soul and my symptom is consciousness.
மேலும் நான் இந்த உடல் அல்ல, நான் ஆத்மா, என்னுடைய அறிகுறி உணர்வுன்றத நம்ம புரிந்து கொண்ட உடனே
and that consciousness as it is purified by this process the whole material mirror is will be open.
அந்த உணர்வானது இந்த வழிமுறையால தூய்மைப்படுத்தப்படும் பொழுது நம்ம எல்லா பௌதிக துன்பங்களில் இருந்தும் விடுபட்டவர்களாயிடுவோம்.
பவ மகா தாபா திதிபாகனம் சீத தர்ப்பண மார்ஜனம் இன் சான்ஸ்கிரிட் லாங்குவேஜ் இட் இஸ் சே
பவ மகா தாவாக்னி நிர்வாபனம் சேத்தோ தர்ப்பண மார்ஜனம். சமஸ்கிருத மொழியில என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா,
லார்ட் சைத்தன்யா, லார்ட் சைத்தன்யா பிக்சர் யூ ஹவ் சீன் ஆன் தி ஷோகேஸ் இஸ் டான்சிங் அண்ட் சாண்டிங் ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே.
பகவான் சைத்தன்யருடைய படம் அங்கு காட்சிக்காக வைக்கப்பட்டிருக்கிறத நீங்க பார்த்திருக்கலாம். அவர் நடனமாடி கொண்டிருக்கார். மேலும் ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரேன்னு பாடிக்கொண்டிருக்கார்.
திஸ் சவுண்ட் வைப்ரேஷன் ஆஃப் கிருஷ்ணா ஹரே ராம as soon as the mind is clear up, then we see our real position and the immediate result is
கிருஷ்ணா ஹரே ராமா என்ற இந்த ஒளி அதிர்வினால நம்முடைய மனது தூய்மை அடைந்தவுடனே பிறகு நம்முடைய உண்மையான நிலையை நம்மால காண முடியும். மேலும் உடனடியாக அதனுடைய விளைவா பவ மகா தாவாக்னி நிர்வாபனம்.
Over this material world, everyone is trying to extinguish it. But it is not possible to extinguish this fire of material misery unless we are situated in our pure consciousness of spiritual life.
இந்த பௌதிக உலகத்தின் மீது எப்பொழுதுமே கொழுந்துவிட்டு எரிந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு தீ இருந்து கொண்டிருக்கு. எல்லாருமே அதை அணைக்கிறதுக்கு முயற்சிக்கிறாங்க. ஆனால் ஆன்மீக வாழ்க்கையினும் தூய்மையான உணர்வுல நம்மை நிலைபெற வைத்தால் ஒழிய இந்த பௌதிகமான துன்பங்கள் என்னும் அந்த தீயை அணைக்கிறது சாத்தியமில்லாதது. மொத்த விஷயமே இதுதான். இப்போ கடந்த நிகழ்ச்சியில நம்ம விவாதித்துக் கொண்டிருந்தோம்.
அபுத்தானம் அதர்மஸ்ய ததாத்மானம் சிஜாமஹம் பரித்ராணாய சாதுனாம் விநாசாய துஸ்திதாம் தர்ம சமஸ்தாபனார்த்தாய சம்மமாமி யுகே யுகே. Why the Lord comes as incarnation? This point we have been discussing last meeting. And what is dharma? What is religion?
பகவான் ஏன் அவதாரமாக வருகிறார், தர்மன்றது என்ன, மதம் என்றது என்ன அப்படின்றத பற்றியெல்லாம் கடந்த நம்முடைய நிகழ்ச்சியில் நாம விவாதித்துக் கொண்டிருந்தோம்.
Perhaps you remember that the translation in the English language, dharma, is a description of certain kind of faith. But according to the Vedic literature, dharma is not a kind of faith. Faith can be changed, but dharma cannot be changed.
உங்களுக்கு நினைவிருக்கலாம், தர்மா என்ற வார்த்தைக்கான மொழிபெயர்ப்பை செய்யும்போது ஆங்கிலத்தில் அதனுடைய விளக்கமா ஒரு வகையான நம்பிக்கைன்றது கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனால் வேத இலக்கியங்கள் படி தர்மா அப்படின்றது ஒரு வகையான நம்பிக்கை அல்ல. நம்பிக்கைன்றது மாறலாம், ஆனால் தர்மம் என்றது மாறாதது.
This point we have already explained. Just like the liquidity of water cannot be changed. If it is changed, suppose the water becomes solid under certain temperature, it becomes ice.
இந்த கருத்து ஏற்கனவே நம்ம விளக்கியிருக்கோம். இப்ப உதாரணத்துக்கு தண்ணீர் இருக்கக்கூடிய அந்த திரவத்தன்மை மாறாதது. அப்படி மாறினது என்ன, இப்ப உதாரணத்துக்கு ஒரு குறிப்பிட்ட வெப்பநிலையில அது உருகி போய் அது கட்டி ஆயிடுது அப்படின்னா அது பனி கட்டி ஆயிடுது.
பட் தட் இஸ் நாட் its constitutional position. It is under certain condition.
ஆனால் அது அதனுடைய இயற்கையான நிலை இல்ல, ஒரு குறிப்பிட்ட நிபந்தனைக்கு உட்பட்டு இருக்கு.
Similarly, our position is our religion, our dharma, is that we are part and parcel of the Supreme.
அதே மாதிரி நம்முடைய நிலை, நம்முடைய தர்மம் முழுமுதற் கடவுளுடைய அம்சமா இருக்கிறது.
With that supreme consciousness, we have to dovetail our activities with the supreme. That is our constitutional position.
அந்த உச்சமான உணர்வோடு, அந்த உச்சமானவரோடு நம்முடைய செயல்களை பொருத்திக் கொள்ளப்படணும். அதுதான் நம்முடைய இயற்கையான நிலை.
That service attitude, transcendental service attitude, which has to be dovetailed with the supreme consciousness, is being misused by our material contact.
அந்த சேவை மனப்பான்மை, அந்த உன்னதமான சேவை மனப்பான்மை, அந்த உச்சமான உணர்வோடு பொருத்திக் கொள்ளப்பட வேண்டும். ஆனால் நம்முடைய இந்த பௌதிக தொடர்புனால அது தவறான முறையில் பயன்படுத்தப்படுது.
The service attitude or the engagement is there. Every one of us is a servant. Nobody is a master. He must be serving somebody. This point we have discussed.
சேவை மனப்பான்மை அல்லது ஈடுபாடுன்றது இருந்து கொண்டுதான் இருக்கு. நம்ம ஒவ்வொருத்தருமே சேவகர்கள் தான், யாருமே எஜமானர் அல்ல. அவர் யாருக்காவது சேவை செய்துதான் ஆகணும். இந்த கருத்தை நம்ம ஏற்கனவே விவாதிச்சிருக்கோம்.
President Johnson, he is the chief man of your state, still he is the servant of the state. So nobody is master.
ஜனாதிபதி ஜான்சன் கூட உங்களுடைய நாட்டினுடைய முதன்மையான நபர். ஆனாலும் அவரும் இந்த நாட்டுக்கு சேவை செய்யக்கூடியவர் தான். அதனால இங்க யாருமே எஜமானர் அல்ல.
To think of oneself that I am the master, I'm the master of all I serve, this is called maya, illusion.
ஒருவர் தன்னையே எஜமானராக நினைத்துக் கொள்றது, அதாவது என்னுடைய கணக்குப்படி நான் தான் எஜமானன் அப்படின்றது மாயை.
Sir, I am not master, I am servant. So my service is now being misused under different designations.
Naan yajamanan alla, aanal naan sevagan. Aanal ippa ennudaiya sevendrathu vevvera adayalangalala thavaraga payanpaduthapadudhu.
As soon as we become free from the designations,
அடையாளங்களில் இருந்து தன்னை விடுபடுத்திக் கொண்ட உடனே, அதாவது சேத்தோ தர்ப்பண மார்ஜனம்,
that means when we can see exactly the position on the mirror of our mind after dusting over.
அப்படின்னா அந்த தூசை சுத்தப்படுத்த பிறகு சரியாக நம்முடைய மனது என்னும் அந்த கண்ணாடியில நம்மளுடைய நிலை என்னன்றதை நம்மால காண முடியும்.
My position, my constitutional position is that I am eternal servant.
அதாவது என்னுடைய நிலை, என்னுடைய இயற்கையான நிலை நிரந்தரமான சேவகன்.
But we should not think that my service in the material world and my service in the spiritual atmosphere is the same. No, it is not the same.
ஆனால் இந்த பௌதிக உலகத்தில் நான் செய்யக்கூடிய சேவையும் ஆன்மீக சூழ்நிலையில நான் செய்யக்கூடிய சேவையும் ஒன்றுதான் அப்படின்னு நம்ம நினைக்க கூடாது. அது ரெண்டும் ஒன்று அல்ல.
We are sadder. Oh, after liberation we have to become a servant. Oh, we sadder. Because we have no idea that what sort of servant is in the transcendental world.
விடுதலைக்கு அப்புறமும் நம்ம சேவகன் ஆகணுமா அப்படின்னு கேட்டு நம்ம அதிர்ச்சி அடைஞ்சு போறோம். நம்ம அதிர்ச்சி அடைஞ்சு போறோம். ஏன்னா இந்த உன்னதமான உலகத்துல சேவகனா இருக்கிறத பற்றின எந்த கருத்துமே இல்லாம இருக்கும்.
In the transcendental world, there is no distinction between the servant and the master.
உன்னதமான உலகத்துல எஜமானருக்கும் சேவகனுக்கும் வேறுபாடு கிடையாது.
Here is distinction between the servant and the master.
இங்க சேவகனுக்கும் எஜமானனுக்கும் வேறுபாடு இருக்கு.
But in the transcendental world, in the absolute world, everything is one.
ஆனால் உன்னத உலகத்தில் பூரண உலகத்தில் எல்லாமே ஒன்றுதான்.
Therefore, there is no distinction between servant and master.
அதனாலதான் சேவகனுக்கும் எஜமானனுக்கும் வேறுபாடு இல்லாங்க.
For example, we are speaking on the Bhagavad Gita. Just see the position of Krishna. He has taken the position of servant, chariot driver of Arjuna. Arjuna is practically in his constitution position. He is the servant of Krishna. But in behavior, you see, sometimes the Lord becomes the servant of the servant.
எடுத்துக்காட்டுக்கு நம்ம இங்க பகவத்கீதையிலிருந்து பேசிக் கொண்டிருக்கோம். இங்க பகவான் கிருஷ்ணருடைய நிலையை பாருங்க. அர்ஜுனனுடைய தேரோட்டியா சேவகன்ற நிலையை ஏற்றுக்கொண்டிருக்கார். நடைமுறையில அர்ஜுனன் கிருஷ்ணருடைய சேவகன்றதான் இயற்கையான நிலை. ஆனா சில சமயத்தில் நம்ம என்ன பார்க்கிறோம்னா, பகவான் தன்னுடைய சேவகனுக்கு சேவகன் ஆகிறார்.
So we should not carry the materialistic idea in the spiritual. Although anything that we materially experience is a perverted reflection only of the spiritual life.
அதனால இந்த பௌதிக வாழ்க்கையில நம்ம அனுபவப்படக்கூடிய எல்லா விஷயங்களுமே ஆன்மீக வாழ்க்கையினுடைய திரிபடைந்த பிரதிபிம்பங்கள் தான் அப்படின்னு இருந்தாலும், நம்ம இந்த பௌதிகமான எண்ணங்களை ஆன்மீக வாழ்க்கைக்குள்ள எடுத்துட்டு போகக்கூடாது.
That constitutional position which cannot be changed, which is called dharma, when that is deteriorated by contamination of matter, at that time the Lord himself comes as incarnation, or he sends some of his confidants and servitors.
மாற்ற முடியாத தர்மம்னு அழைக்கப்படக்கூடிய அந்த இயற்கையான நிலையில எப்போ அழிவு ஏற்படுதோ அந்த சமயத்தில் பகவானே அவதாரமா இங்க வர்றார். அல்லது அவருக்கு மிக நெருக்கமான அவருடைய சேவகர்களை இங்க அனுப்பி வைக்கிறார். உதாரணத்துக்கு இயேசு கிறிஸ்து நான் பிதாவின் மகன் சொன்னார் அப்படின்னா அவர் அந்த உச்சமானவருடைய பிரதிநிதி.
And similarly, Hazrat Muhammad, he also identified himself as the servant of Khuda ki banda, the servant of the law.
அதே மாதிரி ஹஜ்ரத் முகமது கூட தன்னை சேவகனாதான் அடையாளப்படுத்திக் கொள்றார். பதத்கி பந்தஹ, கடவுளுடைய சேவகன்.
So this is the position that whenever there is a discrepancy in the natural law of our constitution position, the master, the supreme lord, either he himself comes in incarnation or he sends some representative to inform us what is actually the position of the living entity.
அதனால இப்ப நிலை என்னன்னா, எப்பொழுதெல்லாம் நம்முடைய இயற்கையான நிலையான இயற்கையின் சட்டத்தில் முரண்பாடுகள் வருதோ அப்பொழுதெல்லாம் உயிர்வாளிகளுடைய உண்மையான நிலை என்னன்றத நமக்கு தெரிவிக்கிறதுக்காக அந்த எஜமானரான முழுமுதற் கடவுளே அவதாரமா வர்றார். அல்லது அவருடைய பிரதிநிதிகளை அனுப்பி வைக்கிறார்.
Here by Lord Krishna, yada yada hi dharmasya glani bhavati.
யதா யதாகி தர்மஸ்ய க்ளானிர் பவத்தின்னு பகவான் கிருஷ்ணரால் இங்கு அது விளக்கப்பட்டிருக்கு.
This position, this dharma, is not exactly a kind of created fate.
அதனால இந்த தர்மம், அதாவது உருவாக்கப்பட்ட ஒரு வகையான நம்பிக்கை என்றது சரியானதல்ல.
It is the constitutional position. Dharma means the constitutional position. Just like sugar, sugar's constitutional position is to become sweet. Salt, constitutional position is to become salty. Alkaline, taste.
தர்மா அப்படின்றது இயற்கையான நிலை. இப்போ உதாரணத்துக்கு சர்க்கரையோட இயற்கையான நிலை இனிப்பா இருக்கிறது, உப்போட இயற்கையான நிலை உப்பு கரைக்கும் சுவையோட இருக்கிறது.
Water is liquid, stone is solid. These specific qualifications is called dharma.
மேலும் நீரோட தர்மம் திரவமா இருக்கிறது, கல்லோட தர்மம் கடினமா இருக்கிறது. இந்த தனித்தன்மையான குணங்கள் தான் தர்மம் அழைக்கப்படுது.
Similarly, we living entities, we are got a specific qualification, the eternal attitude to serve others.
அதே மாதிரி உயிர்வாளிகளான நமக்கும் தனித்தன்மை வாய்ந்த குணங்கள் இருக்கு, அதாவது நிரந்தரமாக மற்றவர்களுக்கு சேவை செய்வதுன்றது.
That how to serve Krishna, how to attain Krishna consciousness, how to give up our material engagement in different designations. This science and this truth is described in the Bhagavad Gita.
அதனால எப்படி கிருஷ்ணருக்கு சேவை செய்யறது, எப்படி கிருஷ்ண உணர்வை அடையிறது, எப்படி வெவ்வேறு அடையாளங்களில் நம்முடைய பௌதிகமான ஈடுபாடுகளை கைவிடுறது அப்படின்ற இந்த விஞ்ஞானத்தை, இந்த உண்மையை பகவத்கீதையில விளக்கப்பட்டிருக்கு.
What is the qualification of a sadhu? Sadhu means saintly person.
Yada yada hi dharmasya glanir bhavati paritranaya sadhunam. கடந்த நம்முடைய நிகழ்ச்சியில சாதுவுக்கான தகுதி என்ன அப்படின்றத பற்றி நம்ம விளக்கியிருந்தோம். சாது அப்படின்னா புனிதமான நபர்.
சபா கார்மிகா ஸ்ரீதர் சனுபூதானா. He is tolerant, he is very kind to everyone and he is friend to all living entities. He has no enemy or he is nobody's enemy and he is peaceful. These are the some of the qualifications. There are 26 qualifications in detail, but these are some of the qualifications.
Titikshava Karunika Sugrata Sarvatekinam. அவர் பொறுத்து கொள்ளக்கூடியவர், அவர் எல்லாருக்கும் கருணை உள்ளவர், எல்லா உயிர்வாளிகளுக்கும் நண்பர், அவருக்கு யாருமே எதிரிகள் அல்ல, அல்லது அவர் யாருடைய எதிரியும் அல்ல, அவர் மிக அமைதியானவர். இது போன்ற விவரமா சொல்லணும்னா மொத்தமா 26 குணங்கள் இருக்கு, ஆனால் இதெல்லாம் ஒரு சில குணங்கள்.
And in the Bhagavad Gita, you'll find the description of a sadhu, saintly person is given by the Lord himself.
மேலும் சாது புனிதமான நபரை பற்றின விளக்கங்கள் பகவத்கீதையில பகவானாலேயே விளக்கப்பட்டிருக்கிறத நீங்க காண முடியும்.
And what is that? He says,
அது என்னன்றத அவரே சொல்றார்.
அபிச்சே சுராச்சாரம் பஜதே மாம் அனன்னவா சாதுரேவ சமந்தவ்ய சம்மத் பவசிதா ஈசா. He says, அர்ஜுன், a person who is 10% engaged in Krishna consciousness, he might be externally, ephemerally seen to be addicted to some bad habits.
அவர் சொல்றார், அர்ஜுனா, 100% கிருஷ்ண உணர்வுல ஈடுபட்டிருக்கக்கூடிய ஒரு நபர் வெளி தோற்றத்துல தற்காலிகமா ஏதாவது ஒரு கெட்ட செயல்கள்ல அடிமைப்பட்டவரா தோணலாம். இருந்தாலும் அவரை நீ சாதுவாகவே கருத வேண்டும். அவரை ஒரு புனிதமான நபராகவே நீ கருத வேண்டும்.
What is that? Now suppose we have contaminated so many things in our material life.
அது என்னன்னா, இப்போ நம்முடைய இந்த பௌதிக வாழ்க்கையில எத்தனையோ விஷயங்களால நாம கலங்கப்பட்டு போயிருக்கோம்.
There are in the material calculation, there are so many things which are the least. One list is for morality, another list is for immorality.
பௌதிக கணக்கின்படி எத்தனையோ விஷயங்கள் பட்டியலில் இருக்கு. ஒரு பட்டியல் நீதி நெறிகள்னு இருக்கு, இன்னொரு பட்டியல் ஒழுக்கக்கேடு, இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கு.
I do not wish to discuss this list because in for a person which is immorality, for another person it is not immorality, it is morality.
அந்த பட்டியலை பற்றி விவாதிக்க நான் விரும்பலைங்க. ஏன்னா ஒரு நபருக்கு ஒழுக்கக்கேடா தெரியற விஷயம் இன்னொரு நபருக்கு அதுல எந்த ஒழுக்கக்கேடு இருக்கிற மாதிரியும் தெரியாம போகலாம்.
Just like according to our conception, a Hindu conception, drinking of wine is immoral. Whereas in your country, drinking of wine is not immoral, it is common thing.
உதாரணத்துக்கு எங்களுடைய கருத்துப்படி, ஹிந்துக்களுடைய கருத்துப்படி மது அருந்துவது ஒழுக்கக்கேடான விஷயம். ஆனா உங்களுடைய நாட்டில் உங்களுடைய கருத்தின்படி மது அருந்துவது ஒழுக்கக்கேடான விஷயம் இல்லை, அது பொதுவான ஒரு விஷயம்.
அதனால
இடம் பொருள் ஏவலுக்கு ஏற்றவாறு எது ஒழுக்கம் எது ஒழுக்கக்கேடுன்றதுக்கான கருத்துக்கள்ல வேறுபாடுகள் இருக்கு.
பட் தேர் இஸ் சென்ஸ் ஆஃப் இம்மாரலிட்டி அண்ட் மாரலிட்டி இன் எவ்ரிவேர், தட் இஸ் எ ஃபேக்ட்.
ஆனாலும் எல்லா இடத்திலையுமே இது ஒழுக்கம் இது ஒழுக்கமின்மை அப்படின்ற அந்த கருத்து இருக்கதான் செய்யுது, அதுதான் உண்மை.
கிருஷ்ணா சேஸ் தட் ஈவன் இஃப் யூ சீ a person immoral, but he is completely engaged in Krishna consciousness, that it should be concluded that he is a saint.
அதனால கிருஷ்ணர் என்ன சொல்றாருன்னா, இப்போ ஒரு நபர் ஒழுக்கம் இல்லாதவரா உங்களுக்கு காணப்பட்டாலும் அவர் முழுமையா கிருஷ்ண உணர்வுல ஈடுபட்டவரா இருக்கிறார் என்ன போது அவரை ஒரு சாதுவா தான் கருதப்படணும்.
இஸ் எ சென்ட்லி பர்சன், தட் இஸ் தி டிஸ்கிரிப்ஷன் கிவன் பை கிருஷ்ணா ஆஃப் சாது.
அவர் ஒரு புனிதமான நபர் தான், இதுதான் கிருஷ்ணர் கொடுத்திருக்கிற சாதுவுக்கான விளக்கம்.
அபிச்சே சுகுராச்சார பகதி மா அனன்னபா சாதுரைவ சமந்தவ்ய. இன் அதர் வேர்ட் ஹி சேஸ் எனி பர்சன் who is engaged in Krishna consciousness.
அபிச்சே சுதராச்சாரோ பஜதே மாம் அனன்யபாக் சாதுரேவச்ச மந்தவ்ய. வேறு வார்த்தையில் அவர் எப்படி சொல்றாருன்னா, கிருஷ்ண உணர்வுல ஈடுபட்டிருக்கக்கூடிய எந்த ஒரு நபரும்
நெவர் மைண்ட் ஹி மைட் ஹேவ் சம்திங் எக்ஸ்டர்னலி இன் மாரல் ஹேபிட்ஸ் டியூ டு ஹிஸ் பாஸ்ட் அசோசியேஷன், இட் டசன்ட் மேட்டர்.
வெளி தோற்றத்தில் ஒருத்தருக்கு ஒழுக்கம் கெட்ட பழக்கங்கள் இருக்கலாம், அதை பற்றி கவலை இல்லை. ஆனாலும் அவர் கிருஷ்ண உணர்வு உள்ள நபரா இருக்கணும். அப்படி இருக்கும்போது அவர் படிப்படியாக ஒரு புனிதமான நபரா மாறுவார்.
Executing this process of Krishna consciousness, then with his advancement he becomes a perfect saint that we find in Bhagavad Gita.
கிருஷ்ண உணர்வுக்கான வழிமுறையை அவர் செயல்படுத்திக் கொண்டே இருக்கும் பொழுது அவருடைய முன்னேற்றத்தினால ஒரு பூர்ணமான சாதுவாகிறார். அதை நீங்க பகவத்கீதையில பார்க்கலாம்.
How Krishna says that even if he is externally a little immortal, of course a devotee or a person who is Krishna conscious, he is never immortal.
வெளி தோற்றத்துல கொஞ்சம் ஒழுக்க கேடானவரா இருந்தாலும் அப்படின்னு எப்படி கிருஷ்ணர் சொல்றார்? உறுதியா ஒரு பக்தரானவர், ஒரு சாது எப்பவுமே ஒழுக்க கேடானவரா இருக்கிறது இல்ல.
But it may be that due to his past association, he may appear to be immoral, or he may fall down due to habits, he may sometimes fall down.
ஆனால் கடந்த கால சங்கத்தினால ஒழுக்க கேடானவரா இருக்கலாம், அல்லது அவரை வீழ்ச்சி அடையலாம், அவருடைய பழக்கத்தினால வீழ்ச்சி அடைந்தவரா இருக்கலாம்.
There is a story how habit is the second nature. There was a thief and he went to pilgrimage with some other friends. So at night when other friends are sleeping,
ஒருத்தருடைய பழக்கமே எப்படி அவருடைய இயல்பா மாறுதுன்றதுக்கான ஒரு கதை இருக்கு. ஒரு திருடன் இருந்தான், நண்பர்கள் கூட சேர்ந்து யாத்திரை போயிருந்தான். அங்க இரவு நேரத்தில் நண்பர்கள் எல்லாம் உறங்கிக் கொண்டிருந்தாங்க.
Because his habit was to steal at night. See, so he got up at night and was taking one body's baggage and trying to pickpocket or take something. But he was thinking, oh, I have come to this holy place of pilgrimage. Still, shall I do that, committing theft, my habit? No, I shall not do it.
இரவு நேரத்துல திருடுற பழக்கம் அவனுக்கு இருக்கிறதுனால இரவு நேரத்தில் அவன் எழுந்திருச்சு ஒருத்தருடைய பையில இருந்து எதையாவது எடுத்துக்கொள்ளலாம், திருடலாம் அப்படின்னு நினைச்சான். அந்த சமயத்துல அவன் யோசிச்சான், அட, நம்ம புனித யாத்திரை வந்திருக்கோம், இங்க புனிதமான இடத்துல இருக்கோம், இருந்தாலும் என்னுடைய பழக்கம்ன்றதுனால அந்த திருட்டை நம்ம செய்யலாமா? இல்ல இல்ல, நான் அதை செய்யக்கூடாது.
And is keeping in another place. So in the whole night, the poor fellow did like that, but due to his conscience that I have come to this holy place, at least during my stay here, I shall not do this stealing business.
அதனால ஒருத்தருடைய பைய எடுத்து வேறொரு இடத்துல, வேறொருத்தருடைய பைய எடுத்து இன்னொரு இடத்துல, அந்த மாதிரி அவன் ராத்திரி முழுக்க அதை செய்துட்டு இருந்தான். ஏன்னா அவனுக்குள்ள அந்த உணர்வு, இப்ப நம்ம ஒரு புனிதமான இடத்துக்கு வந்திருக்கோம், இங்க இருக்கிற வரைக்குமாவது அந்த திருட்டு வேலையை நம்ம செய்யக்கூடாதுன்றது அவனுடைய எண்ணம்.
So in the morning when all other friends got up, everyone says, oh, where is my bag? I don't see. And another man says, oh, I don't see my bag. Then somebody says, oh, here is your bag. So there was some row. So they thought, what is the matter? How it so happened? Then the thief rose up and told all friends, my dear gentlemen, I am a thief by occupation, but because I have that habit to steal at night, so I wanted to steal something from your bag, but I thought that I have come to this holy place, I shall not do it. So I might have placed one man's bag in another man's place, so excuse me.
காலையில அவனுடைய நண்பர்கள் எல்லாம் எழுந்திருச்சாங்க. அவங்க பாக்குறாங்க, ஓ, என்னோட பைய காணும்னு ஒருத்தர் சொல்றாரு. இன்னொருத்தர் சொல்றாம, என்னோட பையன் காணும். இந்த மாதிரி அவங்க, ஓ, உங்க பைய இங்க இருக்கு, என்னோட பைய அங்க இருக்கு, ஆனா எல்லாம் நம்ம வரிசையா தானே வச்சிருந்தோம், எப்படி இது நடந்தது அப்படின்னு அவங்க யோசிக்கும் போது அந்த திருடன் எழுந்திருச்சு, நண்பர்களே, என்னுடைய தொழில் திருடுறது, இங்க இரவு நேரத்தில் நான் திருடணும்னு நினைச்சேன், உங்க பையிலிருந்து ஏதாவது எடுக்கணும்னு நினைச்சேன், ஆனா இப்ப நம்ம வந்திருக்கிறது ஒரு புனிதமான இடம், இங்க அதை நான் செய்யக்கூடாதுன்னு சொல்லி உங்களுடைய பையெல்லாம் நான் மாத்தி மாத்தி வச்சேன், அதனால இது நான் செய்தது, தயவு செய்து என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு அவன் கேட்டான். இதுதான் பழக்கம்.
he does not want. He does not want to commit theft, but he has got the habit of doing that.
அவன் அதை விரும்பல. அவன் இங்க திருடணும்னு அவனுடைய விருப்பம் இல்லை, ஆனாலும் அவனுக்கு அதுக்கான பழக்கம் இருக்கு.
He has decided not to commit theft anymore, but because he is habituated, sometimes he does.
அதே மாதிரி இப்போ அவன் இதுக்கு மேலே நம்ம திருடக்கூடாதுன்னு முடிவு பண்ணிருக்கான், ஆனாலும் அவனுக்கு அதுக்கான பழக்கம் இருக்கு. சில சமயத்தில் அவன் அதை செய்யறான்.
Therefore Krishna says, in that condition, one who has decided to stop our bad or immoral habits and just to make his progress in Krishna consciousness, even by chance, if he does something which is immoral in the face of the society, that should not be taken account of. Of course, that is by chance.
அதனாலதான் கிருஷ்ணர் சொல்றார், இந்த நிபந்தனையோடு, அதாவது ஒருத்தர் எல்லா ஒழுக்கக்கேடான செயல்களையும் நிறுத்திடணும், இதுக்கு மேல செய்யக்கூடாதுன்றத முடிவு எடுத்துட்டு கிருஷ்ண உணர்வுல முன்னேற்றம் அடைகிறது மட்டுமே குறிக்கோளோடு இருக்கும்போது, ஏதேச்சையா அவர் ஏதோ ஒரு ஒழுக்கக்கேடான செயலை செய்தாலும் இப்போ சமுதாயத்தில் அதை ஒரு பொருட்டா எடுத்துக்கொள்ளக்கூடாது. உறுதியா அந்த செயலானது ஏதேச்சையா நடந்ததா இருக்கணும்.
And in the next verse we will find, Satsang Bhavati Dharma. Because he has dovetailed himself in Krishna consciousness, it is sure that he will become a saintly and a pure saint very soon.
மேலும் அடுத்த ஸ்லோகத்தில் நீங்க என்ன பார்க்கலாம்னா, க்ஷிப்ரம் பவதி தர்மாத்மா, அவருக்கு கிருஷ்ணர் உணர்வுல தன்னை முழுமையா ஈடுபடுத்திக் கொள்ற அந்த பழக்கம் இருக்கிறதுனால அவர் உறுதியாகவே ஒரு தூய்மையான ஒரு புனிதமான சாதுவா மிக விரைவிலேயே மாறுவார்.
வெரி தி எக்ஸாம்பிள் இஸ் ஜஸ்ட் லைக் தி எலக்ட்ரிக் ஃபேன் இஸ் கோயிங் ஆன் அண்ட் இஃப் யூ புட் ஆஃப் தி ஸ்விட்ச் யூ சீ தி ஃபேன் இஸ் ஸ்டில் கோயிங் ஆன், but that going on will stop because the switch is already off.
இப்போ உதாரணத்துக்கு மின்விசிறி சுழன்று கொண்டிருக்கு. இப்போ நீங்க அந்த மின்விசிறி அணைக்கப்பட்ட பிறகும் கூட சுழன்று கொண்டே இருக்கிறத நீங்க பார்க்கலாம். ஆனால் அந்த சுழன்று கொண்டிருக்கிற மின்விசிறி நிறுத்தப்பட்டுடும், ஏன்னா ஏற்கனவே அது அணைக்கப்பட்டாச்சு.
Similarly, if one doubts himself in Krishna consciousness, then automatically he will become a saintly person. Automatically.
அதே மாதிரி ஒருத்தர் தன்னை கிருஷ்ண உணர்வுல ஈடுபடுத்திக் கொள்றார் அப்படின்னா தானாகவே அவர் ஒரு சாதுவா மாறிடுவார்.
Because his switch is made off. Just like the fan, when the switch is made off, the current supply is stopped.
ஏன்னா அந்த பொத்தான் அணைக்கப்பட்டாச்சு. இப்போ அந்த மின்விசிறிக்கு போகக்கூடிய அந்த மின்சாரம் நிறுத்தப்பட்டாச்சு.
Now there was a force of running, you may see that it is running for few minutes, but it will stop.
அது சுழன்று கொண்டிருந்த வேகத்தினால இன்னமும் சில நிமிடங்கள் அது சுழன்று கொண்டிருக்கிறத நீங்க பார்க்கலாம், ஆனால் அது நின்றுவிடும்.
Anyone, it doesn't matter what he is. If he puts himself, startles himself in Krishna consciousness, then his all his material contamination will be washed off.
அதே மாதிரி யார் ஒருத்தரா இருந்தாலும், அவர் யார் வேணா இருக்கலாம், அதை பத்தி கவலை இல்லை, அவர் தன்னை முழுமையா இந்த கிருஷ்ண உணர்வுல ஈடுபடுத்திக் கொள்றாருன்னும் போது அவருடைய எல்லா பௌதிக கலங்கங்களும் சுத்தம் செய்யப்படும். இது மிக சுலபமான வழிமுறை.
தேர் ஆர் மெனி எக்ஸாம்பிள்ஸ், ஆஃப் கோர்ஸ் தேர் ஆர் ஸ்கிரிப்சர்ஸ், தேர் ஆர் மெனி மெனி குட் எக்ஸாம்பிள்ஸ்.
சாஸ்திரங்கள்ல இதுக்கு நிறைய நல்ல உதாரணங்கள்லாம் இருக்கு.
பட் இட் இஸ் அ ஃபேக்ட் that anyone who takes to Krishna consciousness, he doesn't require to endeavor for becoming a good man. Separately.
யார் ஒருத்தர் கிருஷ்ண உணர்வை ஏற்றுக்கொள்றாரோ அவர் ஒரு நல்ல மனிதர் ஆகிறதுக்கான தனிப்பட்ட எந்த முயற்சியும் எடுக்க வேண்டியதில்லை என்றதுதான் உண்மை.
That Krishna consciousness will help him to be the best man in the world.
அந்த கிருஷ்ண உணர்வை உலகத்தில் சிறந்த நபரா இருக்கிறதுக்கு அவருக்கு உதவி புரியும்.
And there are other confirmation in the Bhagavata that Jashasthi Bhakti Bhagavata Kunchana Sarvai Gunai Tattra Samasate Sura. Anyone who has attained the Krishna consciousness.
Melum, Bhagavatatle, இதுக்கு இன்னொரு உறுதிப்படுத்தக்கூடிய விஷயம் இருக்கு. Jashasthi Bhakti Bhagavata Kunchana Sarvai Gunai Tattra Samasate Sura. யார் ஒருத்தர் இந்த கிருஷ்ண உணர்வை அடைஞ்சிடுறாரோ
ஹி அட்டைன்ஸ் ஆல் குட் குவாலிட்டி ஆட்டோமேட்டிக்கலி.
தானாகவே அவர் எல்லா நற்குணங்களையும் அடைந்தவராயிடுறார்.
அண்ட் பராம பக்தஸ்ய குதோ மஹது குணா. எனிவன் ஹூ இஸ் நாட் இன் கிருஷ்ண கான்ஷியஸ்னஸ் அட் காட் கான்ஷியஸ்னஸ் வென் ஐ ஸ்பீக் ஆஃப் கிருஷ்ணா ஹி கேன் டேக் இட் அஸ் காட்.
மேலும் ஹராவ பக்தஸ்ய குதோ மகத் குணா. யார் ஒருத்தர் கிருஷ்ண உணர்வுல அல்லது கடவுள் உணர்வுல இல்லையோ, நான் கிருஷ்ணான்னு சொல்லும் போது நீங்க அதை கடவுள்ன்றத புரிந்து கொள்ளணும்.
Person who is devoid of God consciousness, however he may be qualified from the material point of view, the scriptures say that he is qualification will not help him in doing things which are not desired.
கடவுள் உணர்வு இல்லாத ஒரு நபர் பௌதிக பார்வையில எவ்வளவுதான் தகுதியுடையவராய் இருந்தாலும் சாஸ்திரங்கள் என்ன சொல்லுதுன்னா, அவருடைய தகுதியானது விரும்பத்தகாத செயல்களை செய்யறதுக்கு அவருக்கு உதவி செய்ய போறதில்லை.
He'll not be prohibited to do things which are not desired.
விரும்பத்தகாத செயல்களை அவர் செய்யறதுக்கு அவருக்கு தடை விதிக்கப்படாது. ஹராவ பக்தஸ்ய குதோ மகத் குணா மனோரதேன சதி தாவதோ பஹிஹி. கிருஷ்ண உணர்வு இல்லாதவரா இருக்கிறதால உறுதியா இந்த பௌதிக உலகத்துல அவர் தவறான செயல்களில் ஈடுபடுறது உறுதி. இப்போ அடுத்த ஸ்லோகம்,
ஜன்ம கர்ம மே திவ்யம் ஏவம் ஜோ வெத்தி தத்தாத் விஹங் புனர்ஜன்ம நைதி மாமீதி. சோ அர்ஜுன், மை டியர் அர்ஜுன், the reason, the mission for which I appear is now explained. That I come here to establish the real constitutional position of the living entity. That is my mission.
எனதருமை அர்ஜுனா, நான் இங்கே தோன்றுவதற்கான காரணம் அதோட நோக்கம் என்னன்றது இங்கே விளக்குறேன். அதாவது உயிர்வாளிகளுடைய இயற்கையான நிலையை ஸ்தாபனம் செய்யறதுக்காக இங்க நான் தோன்றுகிறேன். அதுதான் என்னுடைய நோக்கம்.
Now, when I come with some mission, there are some activities. There are some activities. Now, there are some philosophers. They do not agree to accept that God comes as incarnation. They do not believe in this theory. They say that why God shall come to this rotten world? That is their vision.
நான் ஒரு நோக்கத்தோடு இங்கு வரும்போது சில செயல்கள் நடைபெற வேண்டியிருக்கு. நான் சில செயல்களை செய்தாக வேண்டியிருக்கு. அதனால சில தத்துவவாதிகள் என்ன சொல்றாங்கன்னா, அதனால ஒரு சில அறிஞர்கள் என்ன சொல்றாங்கன்னா, அவர்கள் கடவுள் இங்கு அவதாரமா வர்றாருன்றதை ஏற்றுக்கொள்றதில்லை. அவர்கள் இந்த கொள்கையை நம்புறதில்லை. அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, இந்த கெட்டுப்போன இந்த உலகத்துக்கு கடவுள் எதுக்கு வரணும், இதுதான் அவங்களுடைய பார்வை.
From the Bhagavad Gita, we understand that God comes. We shall always remember that we are reading Bhagavad Gita, and whatever is spoken in the Bhagavad Gita, we have to accept that. Otherwise, there is no question of reading this Bhagavad Gita.
ஆனால் பகவத்கீதையிலிருந்து நம்ம இங்க என்ன புரிந்து கொண்டிருக்கோம்னா, கடவுள் இங்கு அவதரிக்கிறார். நம்ம எப்பொழுதுமே நினைவில் கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னா, நம்ம என்னெல்லாம் பகவத்கீதையில படிக்கிறோமோ, எதெல்லாம் பகவத்கீதையில பேசப்பட்டிருக்கோ, அதை குறைஞ்சபட்சம் நம்ம ஏற்றுக்கொள்ளணும். அப்படி இல்லைன்னா அதை படிக்கிறதுல அர்த்தமே இல்லாம போயிடும்.
Present here as incarnation, and this is my mission. And as he comes with a mission, there are some activities.
இங்க பகவான் என்ன சொல்றாருன்னா, நான் இப்போ இங்க ஒரு அவதாரமா வந்து இருந்துட்டு இருக்கேன், இது என்னுடைய நோக்கம். மேலும் அவர் ஒரு நோக்கத்தோட வர்றாரு அப்படின்னா, அப்ப அதுக்கான செயல்கள் இருக்கதான் செய்யுது.
Just like Lord Krishna is taking part with Arjuna and is taking part in the battlefield of the Kurukshetra.
உதாரணத்துக்கு பகவான் கிருஷ்ணர் அர்ஜுனன் கூட குருக்ஷேத்திர போர்க்களத்தில் பங்கெடுத்துக் கொள்றார்.
Just like ordinary man, when there is war between two parties, somebody takes part with this party, or somebody takes part, or some nation takes part with one party, and another nation takes part with another nation.
எப்படி ஒரு சாதாரண நபர் இரு தரப்பினருக்கு இடையில போர் நடக்கும்போது, இப்போ ஏதோ ஒரு தரப்பினர் பக்கம் அவர் சார்ந்து இருக்கிறார். இப்போ சில பேர் பார்த்தீங்கன்னா, போர் நடக்கும்போது ஒரு நாட்டுக்கு ஆதரவு தெரிவிப்பாங்க, மற்ற சிலர் வேறொரு நாட்டுக்கு ஆதரவு தெரிவிப்பாங்க, அந்த மாதிரி.
So here also we see that Krishna is taking part with Arjuna partially.
இங்கேயும் கூட பகவான் கிருஷ்ணர் அர்ஜுனன் பக்கம் பங்கெடுத்துக் கொள்றார். பாரபட்ச தன்மை, கிருஷ்ணர் பாரபட்சமானவர் போல தோணுது. கிருஷ்ணர் பாரபட்சமானவர் அல்ல, ஆனால் வெளி தோற்றத்தில் அவர் பாரபட்சமானவர் போல தோன்றது. எப்படி அவர் கடவுளா இருக்க முடியும்?
Therefore, this verse is spoken by Lord Krishna. The janma karma me divyam. My activities and my coming down to this material world is transcendental. Divyam means transcendental.
அதனாலதான் இப்ப இந்த ஸ்லோகத்துல பகவான் கிருஷ்ணர் என்ன பேசியிருக்காருன்னா, ஜன்ம கர்ம மே திவ்யம், என்னுடைய செயல்கள் மற்றும் இந்த பௌதிக உலகத்துக்கு நான் அவதரிச்சு வர்றதுன்றது திவ்யமானது. திவ்யம் அப்படின்னா உன்னதமானது.
இட் இஸ் நாட் ஆர்டினரி திங். ஜஸ்ட் லைக் கிருஷ்ணா, வி அப்சர்வ் இன் இந்தியா தி கிருஷ்ணாஸ் பர்த்டே this month of August. By the end of August, there will be Krishna's birthday.
இது சாதாரணமான விஷயம் அல்ல. உதாரணத்துக்கு இந்தியாவில் கிருஷ்ணருடைய பிறந்த நாளை கொண்டாடுறதுண்டு. இந்த மாதம், அதாவது ஆகஸ்ட் மாதத்தினுடைய இறுதியில் கிருஷ்ணருடைய பிறந்த நாள் வருது.
And every Indian home, especially the Hindus, never mind in whatever sect or division they belong,
இந்தியாவில் இருக்கிற ஒவ்வொரு வீட்லையும், குறிப்பா ஹிந்துக்கள், அவங்க எந்த பிரிவை சார்ந்தவங்கன்ற கவலை இல்லாம எல்லாருமே கிருஷ்ணருடைய பிறந்த நாளை கொண்டாடுவாங்க.
As here in the Christian world, he was there the birthday of Lord Jesus Christ, similarly. So, Janma. Now, here Krishna says that my Janma, my birth.
இங்க இந்த கிறிஸ்தவ நாடுகள்ல நீங்க எப்படி இயேசு கிறிஸ்துவோட பிறந்த நாளை கொண்டாடுறீங்களோ அது போல இங்க கிருஷ்ணர் சொல்றார், என்னுடைய ஜென்மம், என்னுடைய பிறப்பு.
And because there is birth, so there are some activities. Just like we have taken our birth, and there are some activities.
இப்ப நம்ம எல்லாம் பிறந்தோம், நம்ம செயல்களில் ஈடுபடுறோம். அதே மாதிரி அவர் பிறக்கிறதுனால அவருக்கும் செயல்கள் இருக்கு.
So, these Krishna's birth and Krishna's activities are transcendental. Transcendental means they are not this material activity.
அதனால கிருஷ்ணருடைய இந்த பிறப்பும் கிருஷ்ணருடைய செயல்களும் உன்னதமானவை. உன்னதமானவை அப்படின்னா பௌதிகமானவை அல்ல.
Now, people will be surprised how Krishna's activities are transcendental.
இப்போ எப்படி கிருஷ்ணருடைய செயல்கள் எல்லாம் உன்னதமானவை அப்படின்னு மக்கள் ஆச்சரியப்பட்டு போகலாம்.
He is taking part with Arjuna, he is taking part in the battlefield of Kurukshetra. He is born of a father whose name is Vasudev, and he has got a family and so on and so on. So just like us. But he says it is transcendental.
அவர் அர்ஜுனனோட பங்கெடுத்துக் கொள்றார், அவர் குருக்ஷேத்திர போர்க்களத்தில் பங்கெடுக்கிறார், அவரும் வாசுதேவர் என்ற ஒரு தந்தைக்கு பிறந்திருக்கார், அவருக்கும் குடும்பம் இருக்கு, இத்தியாதி இத்தியாதி. அவரும் நம்மளை போலதான் இருக்கார், ஆனா அவர் இது உன்னதமானது என்றார்.
And again he says, Dibbam evam jo beti tattata. Tattata means in truth.
மறுபடியும் அவர் என்ன சொல்றாருன்னா, திவ்யம் ஏவம் யோ வேத்தி தத்வதா. தத்வதா அப்படின்னா உண்மையில்.
சிம்பிளி பை நோயிங் தோ ஹி கிருஷ்ணா இஸ் பார்ன் ஹியர் அட் மதுரா அண்ட் ஹி வாஸ் பிராட் அப் பை ஹிஸ் ஃபாஸ்டர் ஃபாதர் அட் விருந்தாவன் தென் வென் ஹி வாஸ் க்ரோன் அப் ஹி வென்ட் பேக் டு ஹிஸ் ஃபாதர் அட் துவாரகா அண்ட் வென் ஹி வாஸ் ஓல்ட் ஹி மேரேஜ் and so many wives and he had children and there was a battle of Kurukshetra and he took part.
Krishna Mathura avula perandar avrudeya valarpu thandayala Brindavanathile valarkapattar avar valarnda piragu avrudeya thandayoda senda avar Dwarakaikku ponar anga thirumana vayada adanja odane avarku thirumanamanadu neraiya manaiviyargal irundanga ithana kulandigal irundanga Kurukshetra porkalathile pangeduthu kondar. இதையெல்லாம் தெரிந்து கொள்றதுனாலேயே
தீஸ் திங்ஸ் ஆர் தேர் இன் தி ஹிஸ்டரி ஆர் இன் தி ஸ்கிரிப்சர் பட் ஒன் ஹேஸ் டு அண்டர்ஸ்டாண்ட் தி தத்துவம் இன் ட்ரூத்.
இந்த விஷயங்கள் எல்லாம் வரலாறு அல்லது சாஸ்திரங்கள்ல இருக்கிறது. ஆனா ஒருத்தர் இத தத்துவத்தக புரிந்து கொள்ளப்படணும் எப்படின்னா உண்மையில் புரிந்து கொள்ளப்படணும்.
அண்ட் ஒன் ஹூ அண்டர்ஸ்டாண்ட் தீஸ் Krishna's birth and activities and his presence, tattva, in truth, then what the result is? The result is, tattva deham punar janma naiti mameti kaunteya. The result is that any person who understands these Krishna's activities, his birth and his pastimes, his paraphernalia, everything, the result will simply by understanding it, the result will be that after leaving this material body, he goes directly to Krishna.
மேலும் யார் ஒருத்தர் கிருஷ்ணருடைய பிறப்பு மற்றும் செயல்கள் மற்றும் அவர் இருக்கார் என்றத தத்துவத்தக உண்மையில் புரிந்து கொள்றாங்களோ பிறகு அதனுடைய விளைவு என்னன்னா, தத்வாதேகம் புனர் ஜன்ம நைத்தி மாமேத்தி கௌந்தேயா. அந்த விளைவானது எந்த ஒரு நபர் கிருஷ்ணருடைய செயல்கள், பிறப்பு, அவருடைய லீலைகள், அவருடைய உபகரணங்கள் எல்லாத்தையும் உள்ளபடி புரிந்து கொள்றாங்களோ அவர்கள் இந்த பௌதிக உடலை விட்ட பிறகு நேரடியாக கிருஷ்ணர்கிட்ட போய் சேர்றாங்க.
He goes directly to Krishna. That means he becomes the liberated soul and he goes to the eternal world and he becomes in his constitutional position of blissful knowledge and eternal life.
நேரடியா அவர் கிருஷ்ணர்கிட்ட போறார் அப்படின்னா அவர் விடுதலை அடைந்த ஆத்மாவாகிறார். அவர் நிரந்தரமான ஆன்மீக உலகத்துக்கு போறார். அங்கு அவருடைய இயற்கையான நிலையான அறிவுபூர்வமான ஆனந்தமயமான நிரந்தரமான வாழ்க்கை வாழ்றார்.
சிம்பிளி பை நோயிங், சிம்பிளி பை நோயிங் இன் ட்ரூத் தி டிரான்சென்டென்டல் நேச்சர் ஆஃப் கிருஷ்ணாஸ் பர்த் அண்ட் ஆக்டிவிட்டிஸ், ஒன் இஸ் அட்வான்ஸ் ப்ரொமோட்டட் டு தி
இதை அறிந்து கொள்வதனாலேயே கிருஷ்ணருடைய பிறப்பு அவருடைய செயல்கள் எல்லாம் உன்னதமான இயற்கையை கொண்டது என்றத உண்மையில் புரிந்து கொள்றதுனாலேயே ஒருவர் உடனடியா உன்னத உலகத்துக்கு ஏற்றம் பெறுறார். அது இங்கு மிக தெளிவா சொல்லப்பட்டிருக்கு. தக்த்வா தேகம்,
when he give up this body, he quit this body, we have to accept another body.
சாதாரணமா நம்ம இந்த உடலை விட்டு பிரியும் போது, எப்ப நம்ம இந்த உடல்ல இருந்து பிரியறோமோ அப்ப நம்ம வேறொரு உடலை ஏற்றுக்கொள்ள வேண்டியிருக்கு.
பாசாம் சிதின்னான் இந்த தாபியா, we have discussed this point that we living entities, our life is going on simply by changing dresses from one body to another, transpiration of the soul, according to our work.
Pasamsi jirnani yata vihaya. இந்த கருத்து ஏற்கனவே நம்ம விவாதிச்சிருக்கோம். நம்முடைய வாழ்க்கை எப்படி செயல்பட்டு இருக்குன்னா, இந்த உடலை மாற்றிக்கொண்டே இருக்கும், உடையை மாற்றிக்கொள்றது போல. நம்முடைய கர்மாவுக்கேற்ற வகையில இந்த ஆத்மா இடம் பெயர்ந்து கொண்டே இருக்கு.
This body is dressed, therefore I have got an actual body.
இந்த உடலானது ஒரு உடை, அதனால தான் எனக்கு உண்மையான உடல் இருக்கு.
Just like at the present moment we think this material body is my actual body, and there is this certain core. The certain core is superficial to this actual body.
இந்த பௌதிக உடல் என்னுடைய உடல். இப்ப இதுக்கு உடை இருக்கு, சட்டையும் கோட்டும் இருக்கு. இந்த சட்டையும் கோட்டும் மேலோட்டமா இந்த உடலுக்காக பொருத்தப்பட்டிருக்கு.
பட் ஹியர் இன் தி பகவத் கீதா யூ ஃபைண்ட் தட் வி ஹேவ் காட் அவர் ரியல் ஸ்பிரிச்சுவல் பாடி செப்பரேட் ஃப்ரம் திஸ் மெட்டீரியல் காவர்.
ஆனா இங்க பகவத்கீதையிலிருந்து நீங்க என்ன பார்க்க முடியுதுன்னா, நமக்கு உண்மையான ஆன்மீக உடல் இருக்கு, அது இந்த பௌதிக உடல் இருந்து வேறுபட்டது.
And as we give up old garments, old dress, and take up another new dress, another new garment, similarly, we give up this body, material body, when it is old enough, when it cannot be used.
பழைய உடையை விட்டுட்டு நம்ம புதுதாக ஒரு உடையை ஏற்றுக்கொள்றது போல, எப்ப இந்த பௌதிக உடல் ரொம்ப வயதாயிடுதோ, எப்ப அது பயன்படுத்த முடியாம போகுதோ, பிறகு இதை விட்டுட்டு நம்ம வேறொரு உடலை ஏற்றுக்கொள்றோம்.
அண்ட் தட் சேஞ்ச் ஆஃப் பாடி இஸ் கோயிங் ஆன் எவ்ரி மோமெண்ட் அண்ட் எவ்ரி செகண்ட். திஸ் பாயிண்ட் ஆல்சோ வி ஹேவ் டிஸ்கஸ்ட்.
இந்த உடலை மாற்றிக்கொள்றதுன்றது ஒவ்வொரு க்ஷணமும் ஒவ்வொரு நிமிடமும் நடந்துட்டே இருக்கு. இந்த கருத்தையும் ஏற்கனவே நம்ம விவாதிச்சதுதான். அந்த குறிப்பிட்ட ஸ்லோகமானது
தேஹினஸ்மின் யதா தேஹி கௌமாரஜோ வனநஜரா ததா தேஹாந்தரம் ப்ராப்தி தீரஸ்தத்த நமஹ்யதே. ஜஸ்ட் லைக் the entity, living entity, is in the body, just like a child. The living entity is there, the body is very small, but that small body is growing, that is changing.
உதாரணத்துக்கு ஒரு உயிர்வாளி ஒரு குழந்தை உடல்ல இருக்கான். அந்த உயிர்வாளி அந்த உடல்ல இருந்தாலும் அந்த உடல் ரொம்ப சின்னதா இருக்கு. ஆனால் அந்த சிறிய உடலானது வளர்ச்சி பெறுது, வளர்ச்சி பெற்றுட்டே போகுது. அப்படின்னா அது மாற்றம் அடையுது.
that a small child becomes a boy, grown-up boy, and that grown-up boy gradually becomes a youth, and then that youth becomes an old man, and then after, at the end, when the body is no more useful, he changes to another boy.
அது வளர்ச்சி அடைந்து வளர்ச்சி அடைந்து அந்த சிறு குழந்தையாக இருந்து இளைஞனா, அதன் பிறகு வளர்ச்சி அடைந்தவனா, அதன் பிறகு வயதானவனா, இறுதியில் உடல் எப்போ பயனுள்ளதா இல்லாம போகுதோ அதன் பிறகு அவன் வேறு உடலை
ஏற்றுக்கொள்றான்.
அதனால மரணம்ன்றது இந்த உடலோட இறுதியான மாற்றம்.
So this body is changing. Now Krishna says that as the body is changing, is still the person whose body is this, he is there.
இந்த உடல் மாறிக்கொண்டே இருக்கு. இப்போ கிருஷ்ணர் சொல்றார், இந்த உடல் மாறிக்கொண்டே இருந்தாலும் உடலுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த நபர் இருந்துட்டு தான் இருக்கார், அவர் அப்படியே இருக்கார்.
The child is grown up to a boyhood. That does not mean the living entity who came out as a baby is born. No, he is still there. But his body is changed.
ஒரு குழந்தை சிறுவனா வளர்ச்சி அடைஞ்சிட்டான், அதுக்காக அந்த குழந்தை உடல்ல வந்த உயிர்வாளி போயிட்டான் அப்படின்றது அர்த்தம் அல்ல. அவன் இன்னும் இருக்கான், ஆனா அவனுடைய உடல் மாறி இருக்கு.
Now we cannot find the small body which came out of the mother's womb.
தாயோட கற்பத்திலிருந்து வெளிவந்த அந்த சின்ன குழந்தை உடல் இப்ப உங்களால காண முடியாம போகலாம். இப்ப அவன் சிறுவனா வளர்ச்சி
அடைஞ்சிருக்கான்.
ஒரு இளைஞன் இடத்துல புகைப்படத்தில் இருக்கிற அந்த சிறுவனுடைய தோற்றத்தை உங்களால காண முடியாம போகலாம், அது போயிருச்சு.
எவ்ரி மோமெண்ட் வி ஆர் having a new body, and that is a medical science too. Medical science, it is, we are having new body every moment.
ஒவ்வொரு சனமும் நம்ம உடலை நம்ம மாற்றிக்கொண்டே இருக்கும். இது மருத்துவ விஞ்ஞானமும் உண்மையை ஏற்றுக்கொள்ளுது. மருத்துவ விஞ்ஞானம் சொல்லுது, ஒவ்வொரு சனமும் நமக்கு புது உடல் கிடைச்சிட்டே இருக்கு.
Similarly, when we take another body, or a person who knows things as they are, they are not bewildered.
அதே மாதிரி நம்ம வேறு ஒரு உடலை ஏற்றுக்கொள்ளும் போது உள்ளது உள்ளபடி விஷயங்களை அறிந்த ஒரு நபர் மோகித்து போறதில்லை.
தீரா மீன்ஸ் ஹூ இஸ் கான்சியஸ் ஆஃப் திஸ் பாடிலி சேஞ்ச், ஹூ நோஸ் திங்ஸ் ஹஸ் தட் ஹி இஸ் நாட் அமிட் டு பீவில்ட்.
தீரா தத்ரண முக்யதே. தீரா அப்படின்னா இந்த உடல் மாற்றம் அடைகிறத பற்றின உணர்வோடு இருக்கக்கூடியவர். அவருக்கு உள்ளது உள்ளபடி தெரியறதுனால அவர் மோகித்த
போறதில்லை. My son has simply changed the body, that's all.
அவர் உறுதியோடு இருக்கார், ஓ இவர் உடலை மாற்றிக்கொண்டார். ஆனா யார் ஒருத்தருக்கு இது தெரியலையோ அவர் அலறார், ஓ என்னுடைய மகன் போயிட்டான், என்னுடைய மகன் போயிட்டான்னு. என்னுடைய மகன் போயிட்டான், ஆனா உணர்வுல அவருக்கு தெரியும் என்னுடைய மகன் வந்து உடலை மாற்றிக்கொண்டிருக்கான், அவ்வளவுதான்.
Exactly. My son, when he was little baby, now he has grown up to be a boy. So the father and the parents do not lament, oh, where my that son gone, that small baby gone.
இது எப்படின்னா, என்னுடைய மகன் சின்ன குழந்தையா இருந்தான், அவன் இப்போ வளர்ந்து சிறுவன் ஆயிட்டான். அதனால பெற்றோர்கள் வந்து வருத்தப்படுறது கிடையாது, ஓ எங்க என்னுடைய அந்த சின்ன குழந்தை, அவன் போயிட்டானே, அந்த குழந்தை உடல்ல இருந்தவன் எங்கன்னு அலறதில்லை.
Similarly, to change your body. So our body is like that, we are changing in the material condition. In the material condition, we are simply changing our body. That is our disease.
அதே மாதிரிதான் நம்முடைய உடலும். இப்ப நம்ம உடலை மாற்றிக்கொண்டிருக்கோம். இந்த பௌதிக சூழ்நிலையில நம்ம வெறுமனே உடலை மாற்றிக்கொண்டே இருக்கோம். அதுதான் நம்முடைய வியாதி.
This condition of life of changing the body one after another one after, not only human body.
இந்த கட்டுண்ட வாழ்க்கையில அடுத்தடுத்து நம்ம ஒவ்வொரு உடலாம் மாற்றிக்கொண்டே இருக்கோம். வெறும் மனித உடல் மட்டுமல்ல,
we may have to change to animal's body or to another demigod's body. There are different species of life.
ஒரு மிருகத்தோட உடலுக்கு மாறலாம், நம்ம ஒரு தேவர்களுடைய உடலுக்கு மாறலாம். இந்த மாதிரி வெவ்வேறு வகையான உயிர்வாளிகள் இருக்கு.
I have several times spoken before you that there are 8,400,000 of species of life.
பல முறை உங்களுக்கு இந்த கருத்தை நான் சொல்லியிருக்கேன். 84 லட்சம் வகையான உயிரினங்கள் இருக்கு.
So our body is being changed in the circle of this 8,400,000 of different species of life. This is called our material bondage.
அதனால நம்முடைய உடலானது இந்த 84 லட்சம் வகையான வெவ்வேறு உயிர்களில் இந்த சுழற்சியில மாறிக்கொண்டே இருக்கு நம்முடைய உடல். இதுக்கு பேர் தான் பௌதிகமான பந்தம்.
Now here Krishna says that one who knows the Krishna's transcendental birth and activities in truth, he gets free from this entanglement.
இப்போ இங்க கிருஷ்ணர் என்ன சொல்றாருன்னா, யார் ஒருத்தருக்கு கிருஷ்ணருடைய இந்த உன்னதமான பிறப்பு மற்றும் செயல்களை உண்மையில் தெரிந்து கொண்டிருக்காங்களோ அவர்கள் இந்த பந்தத்திலிருந்து விடுபடுறாங்க.
He advance gets free from this entanglement. Now here the word tattata is very important. The tattata is the science of Krishna.
இப்போ இங்க இந்த தத்துவத என்ற வார்த்தை ரொம்ப முக்கியமானது. இந்த தத்துவத்தகன்றது கிருஷ்ணருடைய விஞ்ஞானம்.
தத்தம் இன் ட்ரூத் சிம்பிளி பை நோயிங் பை ஹிஸ்டாரிக்கல் ஃபேக்ட் தட் கிருஷ்ணா இஸ் பார்ன் இன் சச் அண்ட் சச் டேட் இன் சச் அண்ட் சச் பிளேஸ் இன் சச் அண்ட் சச் ஃபேமிலி ஹி டிட் சச் அண்ட் சச் ஆக்டிவிட்டி பட் நோ ஒன் ஹேஸ் டு லேர்ன் தட் இன் தத்தத இன் ட்ரூத் தென் ஹி பிகம்ஸ் ஃப்ரீ ஃப்ரம் திஸ் பாடிலி டேம்.
கிருஷ்ணர் இந்த தேதியில பிறந்தார், இந்த ஊர்ல பிறந்தார், இந்த குடும்பத்துல பிறந்தார், அவருடைய செயல்கள் இது இதெல்லாம் அப்படின்ற அந்த வரலாற்று உண்மைகளை தெரிந்து கொள்றதுனால மட்டுமே அல்ல, ஒருவர் இத தத்துவதக உண்மையில் கற்றுக்கொள்ளணும் உள்ளது உள்ளபடி. அப்பதான் அவர் இந்த உடல் என்ற பந்தத்திலிருந்து விடுபட்டவராகிறார். இப்போ அந்த தத்துவதக உண்மையில் இந்த கிருஷ்ண விஞ்ஞானத்தை எப்படி ஒருவரால் புரிந்து கொள்ள முடியும்?
கிருஷ்ணா சயின்ஸ் தட் இஸ் எக்ஸ்பிளைன்ட் இன் தி 18th சாப்டர் ஹவ் கிருஷ்ணா சயின்ஸ் கேன் பீ அண்டர்ஸ்டுட்.
18th அத்தியாயத்தில் இந்த கிருஷ்ண விஞ்ஞானத்தை எப்படி புரிந்து கொள்ள முடியும்ன்றது விளக்கப்பட்டிருக்கு.
கிருஷ்ணா சயின்ஸ் கேன் பீ அண்டர்ஸ்டுட் by this devotional service.
Krishna vinyanathai bhakti tondu moolamaga purindu kolla mudiyum.
You find this verse that bhaktyamam avijanati javan jasyami tattvatah javan jasyami tattvatah. The truth of Krishna science can be understood by becoming a
நீங்க இந்த ஸ்லோகத்துல பாக்கலாம், பக்தியாமாம் அபிஜானாதி யாவான் யாஸ்மி தத்வதா. அதாவது இந்த கிருஷ்ண விஞ்ஞானத்தின் உண்மையை ஒருவர் பக்தராகிறது மூலமா புரிந்து கொள்ள முடியும். அதாவது கிருஷ்ண உணர்வுள்ள நபராகிறது மூலமா.
ஒன் ஹூ இஸ் கிருஷ்ண கான்சியஸ், தி ப்ராசஸ் ஆஃப் கிருஷ்ண கான்சியஸ்னஸ், he can simply understand what is this science of Krishna.
யார் ஒருத்தர் இந்த கிருஷ்ண உணர்வு வழிமுறைகளில் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டு கிருஷ்ண உணர்வுடையவராக இருக்காரோ அவரால் இந்த கிருஷ்ண விஞ்ஞானத்தை புரிந்து கொள்ள முடியும்.
Others cannot. Now it is very clearly stated, bhaktyamam abhijanati. Bhakta means Krishna consciousness, the science of Krishna consciousness.
மற்றவர்களால் இது முடியாது. இங்க இது தெளிவா சொல்லப்பட்டிருக்கு. பக்தியாமாம் அபிஜானாதி. பக்தியா அப்படின்னா கிருஷ்ண உணர்வு. இந்த கிருஷ்ண உணர்வு பெற்றன விஞ்ஞானம் அது.
பக்தியா மாம் அபிஜானாதி. One can understand me very clearly by the process of that devotional service or Krishna consciousness.
பக்தியாமாம் அபிஜானாதி. கிருஷ்ண உணர்வு அல்லது பக்தி தொண்டு வழிமுறை மூலமா ஒருவரால் என்னை தெளிவாக புரிந்து கொள்ள முடியும்.
பிகினிங் ஆஃப் தி ஃபோர்த் சாப்டர் வி ஹேவ் ஆல்சோ டிஸ்கஸ்ட் தட் கிருஷ்ணா சேட் டு அர்ஜுன் தட் ஐ ஆம் ஸ்பீக்கிங் டு யூ தி ஓல்ட் ப்ராசஸ் ஆஃப் யோக சிஸ்டம் திஸ் பக்தி யோக சிஸ்டம் ஆஃப் கிருஷ்ண கான்சியஸ்னஸ் இன் தி பகவத் கீதா அண்ட் டு யூ பிகாஸ் யூ ஆர் மை டிவோட்டி.
நான்காவது அத்தியாயத்தின் ஆரம்பத்திலையும் இதை பற்றி நம்ம விவாதிச்சோம். அதாவது கிருஷ்ணர் அர்ஜுன்கிட்ட சொல்றார், இந்த பக்தி யோக வழிமுறையை கிருஷ்ண உணர்வு பெற்றன விஷயங்களை நான் மிக பழமையான இந்த வழிமுறையை பகவத்கீதை மூலமா உனக்கு உபதேசிக்கிறேன், ஏன்னா நீ எனது பக்தன்.
This point also we have discussed that without becoming a Krishna conscious person, nobody can understand the mystery of Bhagavad Gita.
இந்த கருத்தும் ஏற்கனவே நம்ம விவாதிச்சதுதான். கிருஷ்ண உணர்வுள்ள நபரா ஒருத்தர் ஆகாம இருக்கும் பட்சத்தில் யாராலையும் இந்த பகவத்கீதனுடைய மர்மத்தை புரிந்து கொள்ள முடியாது.
பகவத் கீதா இஸ் நாட் எ புக் தட் யூ கேன் பர்ச்சேஸ் ஃப்ரம் தி மார்க்கெட் அண்ட் சிம்பிளி பை யுவர் ஸ்காலர்ஷிப் யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் இட். நோ, இட்ஸ் நாட் பாசிபிள். தட் இஸ் தட் பாயிண்ட் யூ ஹேவ் டிஸ்கஸ்ட்.
பகவத்கீதை என்ற இந்த புத்தகமானது ஏதோ சந்தையில் நீங்க வாங்கி உங்களுடைய பாண்டித்துவத்தினால உங்களால புரிந்து கொள்ள முடியும் அப்படின்ற மாதிரியான ஒரு புத்தகம் அல்ல. அது சாத்தியம் இல்லை. அந்த கருத்தை நம்ம விவாதிச்சிருக்கோம்.
பக்தோசி மீ பிரியோசி, யூ ஆர் பிகாஸ் யூ ஆர் மை டிவோட்டி. அர்ஜுன் வாஸ் ஆர்டினரி ஃபேமிலி மேன், ஹி வாஸ் எ மிலிட்டரி மேன்.
பக்தோசி பிரியோசி, நீ எனது பக்தனா இருக்கிறதுனால. கிருஷ்ணர் சொல்றார், அர்ஜுனன் ஒரு சாதாரண ஒரு குடும்பஸ்தன், அவன் ஒரு போர் வீரன்.
கிருஷ்ணா சேஸ் தட் ஐ ஆம் ஸ்பீக்கிங் டு யூ, ஹி வாஸ் நாட் எ வேதிக் வேதாந்திஸ்ட் ஆர் வெரி குட் ஸ்காலர் இன் வேதாந்த பிலாசபி, ஆர் ஹி வாஸ் நாட் எ பிராமின், ஆர் ஹி வாஸ் நாட் எ ரினவுன்சர், நதிங் ஆஃப் தி சார்ட்.
கிருஷ்ணர் என்ன சொல்றாருன்னா, நான் உன்னிடத்துல இதை உபதேசிக்கிறேன். அவன் வந்து ஒரு பெரிய வேதாந்தி அல்ல, அல்லது வேதாந்த தத்துவத்தை அறிந்த ஒரு பண்டிதனும் அல்ல, அல்லது அவன் பிராமணனும் அல்ல, அல்லது அவன் ஒரு துறவியும் அல்ல. இந்த மாதிரி எதுவுமே அவன் அல்ல.
ஹி வாஸ் எ மிலிட்டரி மேன். கிருஷ்ணா அர்ஜுன் வாஸ் மிலிட்டரி மேன் அண்ட் ஹி வாஸ் எ ஃபேமிலி மேன். ஹி வாஸ் டு லுக் ஆஃப்டர் தி இன்ட்ரஸ்ட் ஆஃப் ஹிஸ் ஃபேமிலி.
அர்ஜுனன் ஒரு போர் வீரன், அவன் ஒரு குடும்பஸ்தன், அவன் அவனுடைய குடும்பத்தை பெற்ற நன்மையை கருத வேண்டியவன்.
ஸ்டில் கிருஷ்ணா செலக்டட் ஹிம் டு பி தி ஆதாரிட்டி ஆஃப் பகவத் கீதா. வாய் நான் பக்தோசி, பிகாஸ் யூ ஆர் மை டிவோட்டி. தட் இஸ் தி குவாலிஃபிகேஷன்.
ஆனாலும் பகவத்கீதைக்கான அதிகாரியா அவனை தேர்ந்தெடுத்தார் கிருஷ்ணர். ஏன்னா பக்தோசி, நீ என்னுடைய பக்தன்றதால. இதுதான் அதுக்கான தகுதி.
So to become Krishna conscious is the qualification to understand Bhagavad Gita as well as to understand Krishna as he is.
அதனால கிருஷ்ண உணர்வு உள்ளவர் ஆகிறது தான் பகவத்கீதையை புரிந்து கொள்வதற்கும் கிருஷ்ணரை உள்ளது உள்ளபடி அறிந்து கொள்வதற்குமான தகுதி.
Therefore, we have to become Krishna conscious. What is that Krishna consciousness? That this process which you have adopted.
அதனாலதான் நம்ம கிருஷ்ண உணர்வு உள்ளவரா ஆகணும். இப்ப அந்த கிருஷ்ண உணர்வுன்றது என்ன? இப்ப அந்த வழிமுறை தான் நீங்க ஏற்றுக்கொண்டிருக்கீங்க.
Which you have adopted. ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம் 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 ஹரே ஹரி. Now this chanting and this hearing of Bhagavad Gita. Bhagavad Gita hearing as it is from persons who are engaged in this business.
நீங்க ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய வழிமுறை தான் இது. ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே. இப்போ இந்த நாம உச்சாரணமும் பகவத்கீதை கேட்கறதும் தான் அந்த வழிமுறை. இந்த பகவத்கீதை உண்மை உருவில்ல இந்த செயல்களில் ஈடுபட்டிருக்கக்கூடிய நபர்கிட்ட இருந்து கேட்கப்படணும்.
And as soon as we become Krishna conscious, Krishna also help us to understand. In the Bhagavad, there is a verse.
அது நமக்கு கிருஷ்ண உணர்வுக்கு வர்றதுக்கு உதவி புரியும். கிருஷ்ணரும் கூட புரிந்து கொள்றதுக்கு நமக்கு உதவி செய்யறார். பாகவதத்துல ஒரு ஸ்லோகம் இருக்கு.
சின்னதாம் சகதா கிருஷ்ண புண்ணசிரவண கீர்த்தனா ரித்தந்தஸ்த அவத்ராணி விதுனதி சுஹித்ததாம். கிருஷ்ணா இஸ் ஆல்வேஸ் பிரசன்ட் இன் யுவர் ஹார்ட். ஈஸ்வர சர்வபூதானாம்
கிருஷ்ணர் எப்பொழுதுமே உங்களுடைய இதயத்தில் வீட்டில் இருக்கார். ஈஸ்வர சர்வபூதானாம் ஹிருதேஷ அர்ஜுன திஷ்டதி.
தி லார்ட் இஸ் பிரசன்ட் இன் எவ்ரி ஒன்ஸ் ஹார்ட் அஸ் சூப்பர் சோல். வி ஆர் போத் தி சோல் லிவிங் என்டிட்டி அண்ட் தி சூப்பர் சோல் போத் ஆர் இன் தி சிட்டிங் இன் தி ட்ரீ ஆஃப் பாடி.
நீங்க இத பகவத்கீதையில காண முடியும். பகவான் எல்லாருடைய இதயத்திலும் பரமாத்மாவா வீற்றிருக்கார். நம்ம ரெண்டு பேருமே உயிர்வாளிகளான ஆத்மாவான நம்மளும் பரமாத்மாவும் இந்த உடல் என்னும் மரத்துல அமர்ந்திருக்கோம்.
One is eating the fruit, another is witness. That is also described in the Veda.
ஒன்று பழங்களை உண்ண, மற்றொன்று அதுக்கு சாட்சியாக இருக்கிறது. இதுவும் வேதங்களில் விளக்கப்பட்டிருக்கு.
The Lord is there. So, as soon as you begin the process of devotional service and gradually develop your Krishna consciousness, then Lord who is sitting within your heart, He will help you.
பகவான் இருக்கார். நீங்க இந்த பக்தி தொண்டு வழிமுறையில் படிப்படியா நீங்க கிருஷ்ண உணர்வை வளர்த்து கொள்ளும் போது பகவான் உங்களுடைய இதயத்தில் அமர்ந்து கொண்டு உங்களுக்கு உதவி செய்யறார்.
How he will help you? He will help you in the same process, the dusting over and the dust out, to take out all the dirty things which have accumulated within our mind. சின்னதாங் சததா கிருஷ்ண புண்ணசிரவண கீர்த்தனா ரித்தந்தஸ்த அவத்ராணி. அவத்ராணி மீன்ஸ் தி டர்ட்டி திங்ஸ் விச் யூ ஹேவ் அக்யூமுலேட்டட் பை அவர் மெட்டீரியல் அசோசியேஷன். கிருஷ்ணா ஹெல்ப் அஸ் டு ரிமூவ் தட்.
எப்படி அவர் உங்களுக்கு உதவி பண்ணுவார்? இதே வழிமுறையில் தான் உங்களை சுத்தப்படுத்துறது மூலமா, அதாவது நம்முடைய மனசுல நிறைய நம்ம அழுக்கான விஷயங்களை சேர்த்து வச்சிருக்கோம். ஷண்வதாம் சகதா கிருஷ்ண புண்ணிய ஸ்ரவண கீர்த்தனா ஹிருதயந்தஸ்த அபத்ராணி. அபத்ராணி அப்படின்னா அழுக்கான விஷயங்கள். அதையெல்லாம் இந்த பௌதிகமான சங்கத்தினால நம்ம சேர்த்து வச்சிருக்கோம். கிருஷ்ணர் அந்த அழுக்க விளக்கி நமக்கு சுத்தப்படுத்துறதுக்கு உதவி செய்வார்.
He is a friend of all saintly persons. He is a friend. So our endeavor to become Krishna conscious is a saintly endeavor. And so he also cooperates.
Hridayandastho hyabhadrani vidunoti sugrat satam. Ena avar ella sadhukkaludaiya nanbara irukkiradala. Avar nanbara irukkar. நம்ம கிருஷ்ண உணர்வுள்ளவராக ஆகணுன்ற நம்முடைய அந்த முயற்சியானது ஒரு புனிதமான முயற்சி. அதனால அவரும் அதுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கிறார்.
This is the process. Savanam Kirtam. Savanam Kirtam. Chanting and hearing of this Bhagavad Gita and Srimad Bhagavatam. with oral reception, submissive oral reception.
Shravanam Kirtanam, idhudan valimurai. அதாவது பகவத்கீதையை பற்றி கேட்பது மற்றும் ஸ்ரீமத் பாகவதத்தை கேட்பது, பணிவாக காது கொடுத்து கேட்கிறது தான் வழிமுறை.
That very process will teach us the truth of the Krishna science, and when we understand the Krishna science, automatically we understand what is Krishna, and as soon as we understand Krishna, the next result is that after leaving this material, this present material body, we go at once to the kingdom of Krishna. This is the whole problem.
அந்த வழிமுறையே நமக்கு கிருஷ்ண விஞ்ஞானத்தை உண்மையில போதிக்குது. எப்ப நம்ம கிருஷ்ண விஞ்ஞானத்தை புரிந்து கொள்றோமோ, தானாகவே நம்ம கிருஷ்ணர் என்ன யாருன்றத புரிந்து கொள்றோம். நம்ம கிருஷ்ணரை புரிந்து கொண்ட உடனே அதனுடைய விளைவா, தற்போதைய இந்த பௌதிக உடலை விட்ட உடனே நாம பகவானுடைய ராஜ்யத்தை அடைறோம்.
தத்தா தேகம் புனர்ஜன்மனைதி மாமேதி கவுண்டர். He does not come again to this miserable world. He goes back to God and back to home.
தக்த்வா தேகம் புனர்ஜன்ம நைத்தி மாமேதி கவுந்தேயா. பிறகு அவர் இந்த துக்ககரமான உலகத்துக்கு வரதே இல்லை, அவர் மீண்டும் பகவானுடைய திருநாட்டுக்கு போயிடுறார்.
And what is that home that we find? Jagatyana nivartante tad dhama paramam mama. The description is there also in the Bhagavad Gita. What is the position of that transcendental world?
அந்த பகவானுடைய திருநாடுன்றது என்னன்னா, அதையும் நீங்க பார்க்கலாம். எத்கத்வான் இவர் தந்தை தத்தாம பரமமான பகவத்கீதையில அது பற்றின வர்ணனைகள் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த உன்னதமான உலகத்தோட நிலை என்னன்றது விளக்கப்பட்டிருக்கு.
நகத்ர பாசயதி சூர்ய, தேர் இஸ் நோ நீட் ஆஃப் தி சன், தேர் இஸ் நோ நீட் ஆஃப் தி மூன், தேர் இஸ் நோ நீட் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி. தட் இஸ் மென்ஷன் இன் பகவத்கீதா.
நதத் பாசயத்தை சூர்யா, அங்கு சூரியனுடைய தேவையில்லை, சந்திரனுடைய தேவையும் இல்லை, மின்சாரத்தோட தேவையும் இல்லை. இதெல்லாம் பகவத்கீதையில குறிப்பிடப்பட்டிருக்கு.
This world, this material world is dark, is always dark. Therefore here we require the sun and the moon and the electric light.
இந்த உலகத்துல, இந்த பௌதிக உலகம் எப்பொழுதுமே இருளால் நிரம்பி இருக்கு. அதனாலதான் இங்க நமக்கு சூரியன், சந்திரன், மின்சார விளக்கு இதெல்லாம் தேவைப்படுது.
Otherwise it is dark. As soon as the electric will fail, then whole city will be in darkness. So the nature of this, and the Vedic mantra also says, don't remain in this darkness. Tamasi ma jyotirgama.
அப்படி இல்லைன்னா இது இருள் நிரம்பியது, மின்சாரம் தடைப்பட்ட உடனே மொத்த நகரமும் இருள மூழ்கிடுது. அதுதான் இந்த உலகத்தோட இயற்கை. வேத மந்திரங்களும் அதை சொல்லுது, நீங்க இருள இருக்காதீங்க, வெளிச்சத்துக்கு வாங்க. தமசி மா ஜோதிர் கமயா.
Just try to transfer yourself in that illuminated world.
அந்த பிரகாசமான உலகத்திற்கு உங்களை ஏற்றம் பெற முயற்சி செய்யுங்கள்.
ஜோதிர் கமா, ஜோதி மீன்ஸ் இலுமினேஷன்.
ஜோதிர் கமா, ஜோதி அப்படின்னா பிரகாசமான ஒளி.
This material world is full of darkness. Darkness, one meaning of darkness is ignorance. And another darkness, you know, without absence of light.
அதனால இந்த உலகம், இந்த பௌதிக உலகமானது இருள் நிரம்பியது. இருள் அப்படின்னா அதுக்கு ஒரு அர்த்தம் அறியாமை, இன்னொரு அர்த்தம் உங்களுக்கு தெரியும், அது வெளிச்சம் இல்லாம இருக்கிறது.
So this nature of this material world is darkness. So if we understand the Krishna science and the activities of Krishna, how he comes, how he works, what is the mission of his activity.
அதனால இந்த பௌதிக உலகத்தோட இயற்கை தன்மை இருளா இருக்கிறது. இப்போ கிருஷ்ண விஞ்ஞானத்தை நம்ம புரிந்து கொண்டோம்னா, கிருஷ்ணருடைய செயல்களை நம்ம புரிந்து கொண்டோம்னா, அவர் எப்படி வர்றார், அவர் எப்படி செயல்படுறார், அவருடைய நோக்கம் என்ன, அவருடைய செயல்பாடுகள் என்னன்றதை புரிந்து கொண்டோம்னா,
பிகாஸ் ஆஸ் தி சுப்ரீம் லார்ட் ஹி ஹஸ் நதிங் டு டு, பட் வை ஹி கம்ஸ் இன் தி பேசிக் லிட்டரேச்சர் வி ஃபைண்ட் நதஸ்ய கார்யம் கரணம் ச வித்யதே, தி டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் தி சுப்ரீம் பிரம்மா இஸ் டிஸ்கிரைப்ட் தேர் தட் உபநிஷத் த நதஸ்ய கார்யம் கரணம் ச வித்யதே, தி சுப்ரீம் தி அப்சல்யூட் He has nothing to do.
அவர் முழுமுதற் கடவுள் என்றதால அவருக்கு செய்யறதுக்கு எதுவும் கிடையாது. ஆனா அவர் ஏன் இங்க வர்றாரு? வேத இலக்கியங்கள்ல நீங்க பார்க்கலாம், நதஸ்ய காரியம் காரணம் ச வித்யதேன்னு உபநிஷத்துல அது விவரிக்கப்பட்டிருக்கு. அதாவது முழுமுதற் கடவுளுக்கு பூரண உண்மைக்கு செய்ய வேண்டியதுன்னு எதுவுமே கிடையாது.
If we want to do have something, we have to do. But there, absolute, he has nothing to do.
அவருக்கு செய்தாகணும்னு எதுவுமே இல்லை. இப்போ உதாரணத்துக்கு நமக்கு ஏதாவது வேணும்னா நம்ம ஏதாவது செய்தாக வேண்டியிருக்கு. ஆனா பூரண நிலையில அவருக்கு எதுவுமே செய்ய வேண்டியதில்லை.
நதஸ்ய காரியம் கரணம் ச வித்யதே, நதஸ்ய சமா அதிகஷ்ட திருஷ்யதே. And there is nobody who is equal to him and nobody who is above. That means everyone is below.
Na tasya karyam karanam cha vidyate na tat samaschapyadikascha drishyate. Yarume avarku samamanavarum alla, yarume avara vida melanavargalum alla. Appadina ellarume avarku keelanavargal.
Nobody equal to him and nobody above him. That means everybody is below.
யாருமே அவருக்கு சமமானவரும் அல்ல, யாருமே அவருக்கு மேலானவரும் அல்ல. அப்படின்னா எல்லாருமே அவருக்கு கீழானவர்கள்.
நதஸ்ய காரியம் கரணம் ச வித்யதே, நதஸ்ய சமா அதிகஷ்ட திருஷ்யதே, பராஸ்ய சக்தி விவிதைவ ஸ்ரீயதே. தி சுப்ரீம் ஹஸ் காட் மெனி manifold energy, therefore everything is done. Sava vidijnana valakriyasa
natasya karyam karanam cha vidyate natas samaschapyadikascha drishyate parashya shaktir vividaiva shruyate. அந்த முழுமுதற் கடவுளுக்கு பல சக்திகள் இருக்கு, அதனால தான் எல்லாமே செயல்படுத்தப்படுது. ஸ்வாபாவிக ஞான பலக்ரியாச்ச
knowledge and his activities are sarva natural. That's why we have to acquire knowledge from a greater personality, that he has got all the natural, all knowledge.
அவருடைய அறிவு, அவருடைய செயல்கள் எல்லாம் ஸ்வாபாவக்கி, இயற்கையானது. இப்போ நம்ம வந்து அறிவை வேற ஒரு உயர்ந்த அதிகாரிகள்ட்ட இருந்து பெற வேண்டியிருக்கு. ஆனா அவருக்கு அது இயற்கையாவே இருக்கு, எல்லா அறிவும் இருக்கு.
Just like Krishna is speaking this Bhagavad Gita to Arjuna, but he was never taught of Bhagavad Gita.
உதாரணத்துக்கு கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு பகவத் கீதையை உபதேசிச்சார். ஆனா கிருஷ்ணருக்கு எப்பவுமே அது உபதேசிக்கப்படல.
I'm speaking to you Bhagavad Gita, just learning from my spiritual master, so I had to learn it. But when Krishna spoke, he had not to learn.
உங்களிடத்துல நான் பகவத் கீதையை பேசிட்டு இருக்கேன், அதுக்கு நான் என்னுடைய ஆன்மீக குருகிட்ட இருந்து கற்றுக்கொண்டேன். ஆனால் கிருஷ்ணர் பகவத் கீதையை பேசும்போது அவர் யாருகிட்ட இருந்து கற்றுக்கொள்ளல.
He had no business to learn it, because சாபாவிக ஜானம் His knowledge is natural.
கற்றுக்கொள்ளணும்ன்ற வேலை அவருக்கு இல்லை. ஏன்னா ஸ்வாபாவிக ஞான பலக்ரியாச்ச, அவருடைய ஞானம் இயற்கையானது.
These things are to be understood. That one who understands the science of Krishna in truth, then the benefit is, the result is, that he no more comes back to this world of darkness.
அதனால இந்த விஷயங்கள் எல்லாம் புரிந்து கொள்ளப்படணும். எப்ப ஒருத்தர் இந்த விஞ்ஞானத்தை கிருஷ்ண விஞ்ஞானத்தை புரிந்து கொள்றாரோ உண்மையில் அவருக்கு என்ன பலன் என்ன அப்படின்னா அவர் மறுபடியும் இந்த இருள் நிரம்பிய உலகத்துக்கு திரும்பி வர்றதில்லை.
சத்தாதேகம் புனர்ஜன்மனே அண்ணா இந்த He has to undergo the repeated birth and death. We are just like undergoing the term of repeated birth and death under different species of life. So that thing will be stopped.
Taktva deham punar janma naiti. Avar thirumba thirumba inda pirappu irappu endra sulatchila irukkanundradum illa. Ippo namma ellarum thirumba thirumba inda pirappu irappu endra andha sulatchila வெவ்வேறு உயிர்வாளிகளா வந்துகிட்டே இருக்கும். ஆனா அதெல்லாம் அவருக்கு நிறுத்தப்படும்.
ஹியூமன் மிஷன், ஹியூமன் லைஃப் ஷுட் பி யூட்டிலைஸ் ஃபார் திஸ் பர்பஸ். திஸ் இஸ் தி தர்ம், திஸ் இஸ் ரியல் அவர் என்கேஜ்மெண்ட்.
இதுதான் மனிதனுடைய நோக்கம். இந்த நோக்கத்துக்காக தான் மனித வாழ்க்கை பயன்படுத்தப்படணும். இதுதான் தர்மம், இதுதான் உண்மையான நம்முடைய ஈடுபாடு.
We have diverted our engagement for satisfying our material needs. Oh, that is not the mission of human beings. That is the mission of lower animals.
நம்முடைய பௌதிக தேவைகளை பூர்த்தி செய்து கொள்றதுக்காக நம்முடைய ஈடுபாடுகளை திசை திருப்பி விட்டுருக்கோம். அது மனிதர்களுடைய நோக்கம் அல்ல. அந்த நோக்கம் தாழ்ந்த மிருகங்களுடையது.
ஆஹார நித்யா பயமாயிட்டு நினைச்சா
இதுதான் நம்முடைய நோக்கம். ஆஹார நித்ரா பயம் ஐத்துன, இதெல்லாம் பௌதிகமான தேவைகள்.
தி ப்ராப்ளம் ஆஃப் ஈட்டிங், தி ப்ராப்ளம் ஆஃப் ஸ்லீப்பிங் ஆர் ஷெல்டர், the problem of defense and the problem of sense gratification. These four problems are common to the human being and to the animal.
உண்பதற்கான பிரச்சனைகள், அடைக்கலம் பெறுவது, தற்காப்புக்கான பிரச்சனைகள், உறங்குவதற்கான பிரச்சனைகள், புலன் இன்பத்திற்கான பிரச்சனைகள், இந்த நான்கு பிரச்சனைகளும் மனிதர்களுக்கும் மிருகங்களுக்கும் பொதுவானது.
The animals have also got these problems. Eating, sleeping, defending, and what is called sense gratification. But we have got also those problems.
மிருகங்களுக்கும் கூட இந்த பிரச்சனைகள் இருக்கு. உண்ணுதல், உறங்குதல், தற்காப்பு செய்தல் மற்றும் புலனின்பம். நமக்கும் கூட அந்த பிரச்சனைகள் இருக்கு.
So they are also trying to solve these problems. And if we are also engaged in simply solving these problems, then what is the difference between the animals and the human being?
அதனால அவைகளும் இந்த பிரச்சனைகளை தீர்க்கிறதுக்கு ஈடுபட்டு இருக்கு. நம்மளும் இந்த பிரச்சனைகளை மட்டுமே தீர்க்கிறதுக்கு ஈடுபட்டு இருந்தோம்னா அப்போ மிருகங்களுக்கும் மனிதர்களான நமக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு?
The human being, the next line says, dharma hitisa udhiko visasa. The human being has got a special qualification by which he can develop this transcendental Krishna consciousness. And if he does not do that, then he is in the category of the animal.
மனிதன் அப்படின்னா அடுத்த வரியில என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா தர்மோஹி தேஷாம் அதிகோ விசேஷ. மனிதன் அப்படின்னா அவன் விசேஷமான தகுதியை கொண்டிருக்கான். அதன் மூலமா உன்னதமான கிருஷ்ண உணர்வை அவனால வளர்த்து கொள்ள முடியும். அவன் அதை செய்யல அப்படின் போது அவன் அந்த மிருகன்ற பிரிவில்
சேர்ந்துடுறான். இந்த
நவீன நாகரிகத்தோட குறை என்ன அப்படின்னா பெருமனே இந்த பிரச்சனைகளை தீர்க்கிறதுக்கு மட்டுமே நம்ம ரொம்பவும் வலியுறுத்தி கொண்டிருக்கோம். உண்ணுதல், உறங்குதல், இனப்பெருக்கம் செய்தல், தற்காப்பு செய்தல்.
But as spiritual being, as spiritual living entity, we have got the necessity of getting out of this entanglement of repeated birth and death.
ஆன்மீகமான உயிர்வாளிகளான நம்ம திரும்ப திரும்ப அடைந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த பிறப்பு இறப்பு என்ற அந்த சுழற்சியிலிருந்து விடுவித்துக் கொள்றதுக்கான தேவை நமக்கு இருக்கு.
And if we do not care for this, then we shall be missing the opportunity.
மேலும் நீங்க இத பத்தி கவலைப்படல அப்படின்னும் போது இந்த வாய்ப்பை நீங்க தவற விட்டுடுவீங்க.
And Lord Krishna comes to teach us how you can utilize your human form of life for the ultimate goal of your life.
மேலும் பகவான் கிருஷ்ணர் இந்த மனித வாழ்க்கையினுடைய குறிக்கோள் உங்களுடைய வாழ்க்கையின் இறுதி குறிக்கோளை அடைவதுதான் அப்படின்றத போதிக்கிறதுக்காகவும் வர்றார்.
This material, whole material creation is there just to give you a chance to have your things done nicely.
இந்த மொத்த பௌதிக படைப்புமே நீங்க உங்களுடைய விஷயங்களை சரிவர செய்யணும்ன்ற நோக்கத்துக்காக அந்த வாய்ப்பு கொடுக்கறதுக்காக தான் இருக்கு.
புத்தா புத்தா பிரியாது. This material creation is given a chance. But even after getting the chance and even after getting the supreme body of human life, we do not develop this Krishna consciousness and just to get rid of this material entanglement, then we shall be missing the opportunity.
இந்த பௌதிக படைப்பானது வாய்ப்பு கொடுக்குது. ஆனா நம்ம இந்த வாய்ப்பை பெற்ற பிறகும் நம்ம இந்த உயர்ந்த மனித வாழ்க்கையை அடைந்த பிறகும் கிருஷ்ண உணர்வை நம்ம வளர்த்து கொள்ளலன்னும் போது இந்த பௌதிக பந்தத்திலிருந்து நம்மளை விடுவிச்சுக்கணும்னு முயற்சிக்கலன்னும் போது அப்ப நம்ம இந்த வாய்ப்பை தவற விட்டுடுவோம்.
In this process of Savanam Kirtanam Vishnu, chanting and hearing, this simple process.
அதனாலே ஒவ்வொருத்தருடைய கடமையும் இந்த ஸ்ரவணம் கீர்த்தனம் விஷ்ணு அப்படின்ற நாம உச்சாடனம் மற்றும் கேட்கிறது என்ற அந்த வழிமுறையில ஈடுபடுத்திக் கொண்டு இந்த கிருஷ்ண உணர்வை ஏற்றுக்கொள்றது.
You have nothing to do. Simply if you give oral reception, that will clear everything within your mind. And you get enlightened because Krishna will help you. He is present within you.
நீங்க ஒண்ணுமே செய்ய வேண்டியதில்லை. காது கொடுத்து கேட்டால் போதும். அது உங்களுடைய மனசுல இருக்கிறத எல்லாத்தையும் தெளிவுபடுத்தும். நீங்க அதுல இருந்து ஞானத்தை பெறுவீங்க. ஏன்னா கிருஷ்ணர் உங்களுக்கு உதவி பண்றார். அவர் உங்களுக்குள்ளேயே இருக்கார்.
You are simply to, I mean to say, spare a little time. You see, actually, if you kindly spare a little time in this process which you have adopted here, you'll feel yourself. Nobody has to canvass you, whether you are making your progress. No, you will understand it. Because it is actual. You'll understand it.
நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் கொஞ்ச நேரம் இதுக்காக ஒதுக்கணும். உண்மையிலேயே நீங்க அதை காண முடியும். கனிவோட கொஞ்ச நேரத்தை இதுக்காக ஒதுக்கி இதை ஏற்றுக்கொண்டீங்க அப்படின்னா நீங்களே இதை உணரலாம். நீங்க முன்னேற்றம் அடைறீங்களா இல்லையான்றதை யாரும் உங்களுக்கு பிரச்சாரம் பண்ணுன்றது இல்லை. நீங்களே அதை புரிந்து கொள்ளுவீங்க. ஏன்னா அது உண்மையானது. நீங்களே அதை புரிந்து கொள்ள முடியும்.
Just like a hungry man, if he is given food stuff, he knows how far he is satisfied. Nobody has to certify that you are satisfied. No.
உதாரணத்துக்கு பசியுள்ள ஒருத்தனுக்கு நீங்க உணவு கொடுத்தீங்கன்னா எந்த அளவுக்கு அவன் திருப்தி அடைஞ்சிருக்கான்றது அவனுக்கு தெரியும். யாருமே நீங்க திருப்தி அடைஞ்சிட்டீங்க அப்படின்னு சொல்லி அவருக்கு சான்றிதழ் வழங்கணும்ன்றது இல்ல.
He will say, yes, I am satisfied. I have had very good stuff. Similarly, this is the thing. If you kindly spare a little time, you will feel yourself how much you are making progress in Krishna consciousness and how much making progress in your human mission of life.
அவரே சொல்வார், ஆமா நான் திருப்தி அடைஞ்சிட்டேன், எனக்கு நல்ல உணவு பதார்த்தம் கிடைச்சது. அதே மாதிரிதான் இதுவும் நீங்க கனிவோட கொஞ்ச நேரத்தை ஒதுக்குனீங்கன்னா நீங்களேவே உணரலாம் எந்த அளவுக்கு நீங்க இந்த கிருஷ்ண உணர்வுல முன்னேற்றம் அடைறீங்க, எந்த அளவுக்கு இந்த மனித வாழ்க்கையினுடைய நோக்கத்தை அடைறதுல வளர்ச்சி பெற்றிருக்கீங்கன்றத நீங்களே உணரலாம்.
Just endeavor, our poor endeavor, it is still It is our duty to do it. If you kindly take advantage of this opportunity, both we shall be benefited.
உங்களுக்கு என்னுடைய வேண்டுகோள் என்னன்னா, நாங்கள் எங்களாலான முயற்சியை எடுக்கிறோம். எங்களுடைய முயற்சி பெருசா இல்லாம ரொம்ப சிறியதா இருக்கலாம், ஆனால் எங்களுடைய கடமை இது. கனிவோடு இந்த வாய்ப்பை நீங்க பயன்படுத்தி கொண்டீங்க அப்படின்னா, நம்ம ரெண்டு பேருமே பலனடைவோம். இந்த கிருஷ்ண பக்தி இயக்கத்தில் இந்த வழிமுறையை தான் நாங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கோம். உங்க எல்லாருக்கும் நாங்கள் அழைப்பு விடுக்கிறோம். கனிவோடு நீங்க இந்த வழிமுறையை ஏற்றுக்கொள்ளுங்க. உங்க மனித வாழ்க்கையை வெற்றிகரமானதாக்கிக் கொள்ளுங்க. மிக்க நன்றி. ஏதாவது கேள்வி இருக்கா?
You have to associate yourself with persons who are in that business. Then gradually you will also develop the sense and you will also become. So there is no cause of disappointment that because you have no taste for such things.
இந்த மாதிரியான செயல்களில் யார் ஈடுபடுறாங்களோ அந்த மாதிரியான நபர்களோடு நீங்கள் சங்கம் எடுத்துக்கொள்ளணும். பிறகு படிப்படியாக நீங்கள் இந்த உணர்வை வளர்த்து கொள்ளுவீங்க, நீங்களும் முன்னேற்றம் அடைவீங்க. இப்போ இது போன்ற விஷயங்களுக்கு நமக்கு ருச்சி இல்லையே அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறதுக்கு ஒன்றும் காரணம் கிடையாது.
So this is the chance. It is our duty to give chance everybody to have this opportunity. Because we have dedicated our life for this service.
அதனால இதுதான் வாய்ப்பு, இது எங்களுடைய கடமை. எல்லோருக்கும் இந்த வாய்ப்பை கொடுக்கணும்ன்றது. ஏன்னா எங்களுடைய வாழ்க்கையை இதுக்காக நாங்கள் அர்ப்பணிச்சிருக்கோம்.
So we are ready to take advantage of our humble service and then you will understand and you will know there will be no difficulty.
அதனால நாங்கள் தயாரா இருக்கோம். நீங்க இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு எங்களுடைய பணிவான சேவையை எடுத்துக்கோங்க. அதன் பிறகு நீங்களும் அதை புரிந்து கொள்வீங்க, உங்களுக்கும் அது தெரியும். அதுக்கப்புறம் எந்த சிரமமும் இருக்காது. சொல்லுங்க. என்ன கேட்டீங்க? ஆமா, கிருஷ்ணா. கிருஷ்ணா உணர்வுனாவே அது பிரபஞ்ச உணர்வு.
கிருஷ்ணா, when you speak of Krishna, you don't take any personal view.
நம்ம கிருஷ்ணரை பற்றி பேசும்போது நம்முடைய தனிப்பட்ட கருத்து எதையும் நம்ம சொல்றதில்லை.
கிருஷ்ணா மீன்ஸ் ஆல் அட்ராக்ஷன். சோ ஆல் அட்ராக்ஷன் இஸ் தேர் இன் தி காஸ்மிக்.
கிருஷ்ணா அப்படின்னா எல்லா கவர்ச்சிகளையும் உடையவர்னு அர்த்தம். அதனால இந்த பிரபஞ்சத்துல எல்லா கவர்ச்சிகளுமே இருக்கு. பிரபஞ்ச உணர்வு தான் கிருஷ்ண உணர்வு. அதை நாங்க இங்க விளக்கிக் கொண்டிருக்கோம்.
So we are explaining Krishna consciousness here.
ஆமா, நாங்க இங்கே கிருஷ்ண உணர்வை விளக்கிக் கொண்டிருக்கோம்.
As we say, the most of the Westerns do not know the meaning. So we are present here to explain the meaning. So that is our humble service.
நீங்க சொன்னது போல அதிகபட்சமான மேற்கத்தியர்களுக்கு இதுக்கான அர்த்தம் தெரியல. அதுக்காக தான் நாங்க இங்க இருக்கோம். எங்களுடைய பணிவான சேவை அது, அதை விளக்குறது.
Because Krishna and Bhagavad Gita is very well known in the Western countries and there are so many editions and publication of Bhagavad Gita both in Europe and America and other parts of Asia.
ஏன்னா கிருஷ்ணர் பகவத் கீதை மேற்கத்திய நாடுகளிலும் மிக நன்றாக அறியப்பட்ட ஒன்று. ஐரோப்பாவிலையும் சரி, அமெரிக்காவிலையும் சரி, ஆசியாவினுடைய மற்ற பகுதிகளிலும் சரி,
கிருஷ்ணா மோர் ஆர் லெஸ் வெல் நோ. பட் Actually, the science of Krishna is not so well known.
ஏறத்தாழ கிருஷ்ணர் நன்கு அறியப்பட்டவர். ஆனால் உண்மையிலே இந்த கிருஷ்ண விஞ்ஞானமானது அந்த அளவுக்கு அறியப்பட்ட ஒரு விஷயம் அல்ல.
Therefore, we have put up this association, International Association of Society for Krishna Consciousness.
அதனாலதான் நாங்கள் இந்த ஒரு சங்கத்தை ஏற்படுத்தியிருக்கோம், அகில உலக கிருஷ்ண உணர்வுக்கான சங்கம்னு.
Yes. Therefore I say Krishna will come, because most of them are acquainted with the Bhagavad Gita, and the speaker of Bhagavad Gita is Krishna.
அதனாலதான் நான் கிருஷ்ண உணர்வுன்னு சொன்னேன். ஏன்னா அதிகபட்சமானவர்கள் பகவத்கீதையை அறிந்தவர்களா இருக்காங்க. பகவத்கீதையை உபதேசித்தவர் பகவான் கிருஷ்ணர்.
So Krishna is also well known to them. But actually, what is Krishna? The science of Krishna they do not know.
அதனால கிருஷ்ணரும் அவங்களுக்கு நன்கு அறிந்தவர் தான். ஆனால் உண்மையிலே இந்த கிருஷ்ணன்னா என்ன, இந்த கிருஷ்ண விஞ்ஞானம் என்ன அப்படின்றது அவங்களுக்கு தெரியாது.
So this humble attempt is just to present the science of Krishna to them.
அதனால இந்த பணிவான முயற்சியானது இந்த கிருஷ்ண விஞ்ஞானத்தை அவங்களுக்கு கொடுக்கணும்ன்றது, அவர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளணும்ன்றது என்னுடைய விருப்பம். வேற ஏதாவது கேள்வி இருக்கா? ஆமா, இது தன்னை அறிதல்
தான்.
ஆமா, நான் தீட்சையும் வழங்குறேன். இதுதான் தன்னை அறிதலுக்கான வழிமுறை.
Yes, and of course I do not know whether I am authority, but my spiritual master has authorized me to do this.
ஆமா, உறுதியா நான் அதிகாரியா இல்லையா என்றது எனக்கு தெரியாது. ஆனா என்னுடைய ஆன்மீக குரு நான் இதை செய்யணும்ன்றதுக்கு அங்கீகாரம் கொடுத்திருக்கார்.
I do not think myself an authority. I am just to serve the order of my spiritual master. That's
என்ன, நான் ஒரு அதிகாரியா நான் நினைக்கல. ஆனா எனது ஆன்மீக குருவின் கட்டளையின்படி சேவை செய்வதா நான் நினைக்கிறேன்,
அவ்வளவுதான்.
ஆமா, உறுதியா. வேற ஏதாவது கேள்வி இருக்கா?
அதாரிட்டி இஸ் வெரி சிம்பிள், இட் இஸ் நாட் வெரி டிஃபிகல்ட். ஜஸ்ட் லைக் இன் ஃபார்ம் இன் தி பகவத் கீதா that self-realization as per Bhagavad Gita was taught to Arjuna.
அதாவது அந்த அதிகாரி அப்படின்றது ரொம்ப எளிமையான விஷயம், ரொம்ப கஷ்டமானதல்ல. இப்ப உதாரணத்துக்கு நீங்க பகவத்கீதையிலேயே பார்க்கலாம், இந்த தன்னை அறிதல் அப்படின்றது பகவத்கீதையின்படி அர்ஜுனனுக்கு உபதேசிக்கப்பட்டது.
Now, how Arjuna understood it, that is also mentioned in the Bhagavad Gita.
இப்போ அர்ஜுனன் அதை எப்படி புரிந்து கொண்டான்றதையும் பகவத்கீதையில குறிப்பிடப்பட்டிருக்கு.
Simply, if you try to understand Bhagavad Gita as Arjuna understood it, then you also become self-realized.
இப்போ அர்ஜுனன் எப்படி அதை புரிந்து கொண்டானோ அதே மாதிரி நீங்களும் புரிந்து கொண்டீங்கன்னா நீங்களும் தன்னை உணர்ந்தவர் தான்.
It is not a very difficult job. unfortunately, people apply their own scholastic ideas in a different way, and they murder the whole thing.
அதனால இது ரொம்ப கஷ்டமான வேலையெல்லாம் இல்லை. துரதிருஷ்டவசமா மக்கள் அவங்களுடைய சொந்த பாண்டித்துவத்தை அவங்களுடைய கருத்துக்களை இதில் திணிச்சு வெவ்வேறு விதமா அவங்க எல்லாத்தையும் கொலை பண்ணிடுறாங்க.
The simple thing is that if we understand it as it is, then it is as simple as anything.
இது எளிமையான விஷயம். நீங்க உள்ளது உள்ளபடி புரிந்து கொண்டுட்டீங்க அப்படின்னா இது ரொம்ப ரொம்ப எளிமையான ஒரு விஷயம்.
But if you want to, just like in our in Bengal, there is a proverb, the Ghuriye Nagdakan. Now, you are asking me, just like sometimes we ask small child, where is your nose? He says, it is nose. Where is your eye? It is. That is a simple thing.
உதாரணத்துக்கு எங்களுடைய வங்காள மொழியில் ஒரு பழமொழி இருக்கு, குரியே நாக் நாக் நாக்கி. இப்போ நீங்கள் என்கிட்ட கேட்குறீங்க, அல்லது ஒரு குழந்தைக்கிட்ட உங்களுடைய மூக்கு எங்கேன்னு கேட்குறீங்க, அது சொல்லுது இங்கே இருக்கு. உங்களுடைய கண் எங்கே இருக்கு, இதுதான் கண். ஸோ இது ரொம்ப எளிமையான விஷயம். ஆனா ஒரு குழந்தைகிட்ட, குழந்தை இல்ல ஒரு வளர்ந்த ஒருத்தர்கிட்ட உங்க மூக்கு எங்கன்னு கேட்டா அவரு இங்க என் மூக்குன்னு சொல்றாரு.
Here is my nose, this is simple thing. But one should show, oh, here is my nose. So Bhagavad Gita is interpreted like that. Here is my nose. Nobody shows the here is my nose.
ஆனா ஒருத்தருக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும், மூக்கு இங்க இருக்கு. இந்த பகவத்கீதையும் அந்த மாதிரி தான் விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கு. மூக்கு இங்க இருக்குன்னு சுத்தி வளைச்சு காட்டுறது, யாருக்கும் அது தெரியறது இல்ல மூக்கு இங்க தான் இருக்குன்னு முன்னாடியே. இதுதான் கஷ்டமே.
If you, any sincere student will take Bhagavad Gita as it is, this self-realization is as cheap as anything.
அவங்க தான் கஷ்டத்தெல்லாம் ஏற்படுத்தி இருக்காங்க. இந்த பகவத் கீதைக்கான சூழ்நிலை அந்த மாதிரி உருவாக்கிட்டாங்க. அவங்க பெரிய அழிவை ஏற்படுத்தியிருக்காங்க. ஆனா ஒரு தீவிரமான ஒரு மாணவன் பகவத் கீதை உண்மை உருவில ஏற்றுக்கொண்டான்னா அவனுக்கு தன்னை அறிதல் என்றது ரொம்ப ரொம்ப எளிமையான ஒரு விஷயம்.
Now, simply you have to hear it as it is.
இல்ல, நீங்க உள்ளது உள்ளபடி கேட்டாலே போதும்.
Don't try to interpret in a different way.
வெவ்வேறு விதமா விளக்கம் கொடுக்க முயற்சிக்காதீங்க.
The whole mystery is that everyone has got his own philosophy, and Bhagavad Gita is a popular book, and he wants to prove his own philosophy through Bhagavad Gita.
இதுல தீங்கான விஷயம் என்னன்னா, எல்லாருக்குமே அவங்கவுங்களுடைய சொந்த கருத்துக்கள் இருக்கு. பகவத் கீதை ரொம்ப பிரபலமான புத்தகம். இப்ப இந்த பகவத் கீதை மூலமா அவங்களுடைய கருத்துக்களை நிரூபிக்கணும்னு நினைக்கிறாங்க.
He wants to be an important man, and he wants to show that here is mentioned in the Bhagavad Gita, and the presence of jugglery of world, and mislead the people.
Ena, avan oru mukkiyamana nabara karuda padanundradhukaga, avan Bhagavad Gita endra peyara kurippittu, avanudi ella vaartha jalangalaiyum adhil eludhi, makkale thavara vali nadathuran.
Just like I have repeatedly mentioned here, that in our country, Mahatma Gandhi, he had his philosophy of non-violence, and he wanted to prove non-violence from Bhagavad Gita. But Bhagavad Gita is spoken in the war field.
இப்போ உதாரணத்துக்கு திரும்ப திரும்ப நான் குறிப்பிடுற ஒரு விஷயம், எங்களுடைய நாட்டில் மகாத்மா காந்தி அவருக்கும் கூட இந்த அகிம்சை கொள்கை இருந்தது. அவர் பகவத்கீதை மூலமா இந்த அகிம்சையை நிரூபிக்க பார்த்தார். ஆனா பகவத்கீதை பேசப்பட்டதே போர்க்களத்துல.
பகவத்கீதை when Arjun was in problem whether to fight or not to fight. That is the background of Bhagavad Gita.
பகவத் கீதை பேசப்பட்டதே அர்ஜுனன் சண்டை போடுறதா சண்டை போட வேணாமான்ற அந்த பிரச்சனையில் இருக்கும்போது தான். அதுதான் பகவத் கீதைக்கான பின்னணியே.
Now if anyone wants to prove that in Bhagavad Gita there is non-violence, then something else.
இப்போ யாரோ ஒருத்தர் வந்து பகவத்கீதையிலிருந்து அகிம்சை கொள்கையை நிரூபிக்க பார்த்தா அப்போ அது வேற ஏதோ ஒரு விஷயம்.
Violence is there in the Bhagavad Gita. Similarly, we should not try to understand Bhagavad Gita according to my viewpoint of view.
பகவத்கீதையிலையும் வன்முறை இருக்கத்தான் செய்யுது. அதனால நம்ம இந்த பகவத்கீதையை நம்முடைய சொந்த கருத்துக்களை திணிச்சு நம்முடைய பார்வையில் அதை புரிந்து கொள்ள முயற்சிக்க கூடாது.
I must understand Bhagavad Gita as it is presented by Krishna. Then it is
பகவத்கீதையை கிருஷ்ணர் எப்படி வழங்கியிருக்காரோ அதே மாதிரி உள்ளது உள்ளபடி நான் புரிந்து கொள்ள முயற்சிக்கணும். அதுதான் சரி.